We've been seeing that in the new covenant, Jesus is our example.
நாம் பார்த்து கொண்டிருப்பது காரியம் புதிய உடன்படிக்கையிலே இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். So
if you come to the church and you only hear you must live like this, you must live like that, try to keep those commandments, it's like learning swimming from a blackboard.
வெறும் சபையிலே வந்து இந்த காரியத்தை செய்ய வேண்டும், இதை இப்படி செய்ய வேண்டும் என்று வெறும் கற்பனைகளை மாத்திரம் கற்றுக்கொண்டிருந்தால் போர்டில் ஸ்விம்மிங் கற்றுக்கொள்வது போல
இட் கேன் பிகம் அ ஹெவி பர்டன்.
அது நமக்கு ஒரு பெரிய பாரமாய் மாற முடியும்.
Many people who say that.
அநேகர் அப்படி சொல்வதுண்டு.
What we hear in the church is like a heavy burden.
நாம் சபையிலே கேட்கிற காரியம் மிகப்பெரிய பாரமாய் இருக்கிறது.
Yeah, it is a burden because you are seeing it as commandments.
அதை நீங்கள் ஒரு கட்டளையாய் பார்ப்பதினாலே அது ஒரு பாரமாய் இருக்கு.
You are not seeing the example.
நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டை முன்மாதிரியை பார்ப்பதில்லை.
Jesus speaks to such people in Matthew chapter 11.
மத்தேயு 11ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர்களுக்கு அவர் பேசினார்.
He says in verse 28.
28ஆம் வசனத்திலே
you who are trying to follow instructions
verum kattalegalai maatrum pinpatra virumbugira neengal
you are weary and heavy laden
neengal varuthappattu baaram sumakkireergal
what should you do
neengal enna seiyavendum
come to me
ennidathil vaarungal
look at my example
ennudaiya munmaadhiriyai paarungal
I will give you rest
naan ungalukku leipaarthal theruven
take my yoke upon you
ennudaiya nugathai ungal mel yetrukkondu
if you have seen the bullocks ploughing the field in India you know what a yoke is
நீங்கள் எருதுகள் இந்தியாவிலே நிலங்களை உழுவதை பார்த்திருந்தால் அந்த நுகம் என்ன என்பதை பார்த்திருப்பீர்கள்
one yoke wooden yoke is on two bullocks
ஒரு அந்த நுகம் இரண்டு எருதுகள் மேல் வைக்கப்பட்டிருக்கும்
and they plow the field together
அவர்கள் இணைந்து அந்த நிலத்தை உழும்
only a poor farmer will do it with one most farmers do it with two bullocks
ஏழ்மையான விவசாயிகள் ஒரு எருதை வைத்து செய்வார்கள் ஆனால் எல்லாரும் இரண்டு எருதுகளை வைத்து செய்வார்கள்
so he is talking that example of two bullocks ploughing a straight furrow
ஒரு இரண்டு எருதுகள் சேர்ந்து நேரான ஒரு காரியத்தை உழுவதை பற்றி சொல்கிறார்
now take an example one bullock has died
இப்போது எடுத்துக்காட்டாக ஒரு எருது மரித்து விட்டது
so they have to put a new inexperienced young bullock there
இப்போது அனுபவம் இல்லாத ஒரு சிறுவயதுள்ள ஒரு எருதை அந்த இடத்திலே வைக்க வேண்டும்
let's put on the yoke
அது நுகத்திலே கட்டப்பட வேண்டும்
and here is the senior experienced bullock who knows how to do it
இப்போது அனுபவம் இல்ல அந்த எருது இன்னொரு பக்கம் இருக்குது
and this junior inexperienced bullock has to learn
இந்த அனுபவம் இல்லாத இந்த வயது குறைந்த அந்த எருது கற்றுக்கொள்ள வேண்டும்
so it's like the senior bullock telling the younger bullock learn from me
and the mudirnda vayidulla and the erudu and the valiba vayidulla erudai paarthu ennidathilendu kattukol endru solrudu
that's what is written here take my yoke upon you and learn from me
adhu dhaan neenga ezhudapattirukkirathu en nugathai ungal mel yetrukondu ennidathil kattukollungal
I will teach you to plough a straight furrow in this field
indha nilathile neerana kottin padi uluvadharku naan ungal kattukollu
without growing crooked
angum kodavum maanumai maalumai illadapadi
but you have to learn to walk at the same pace as I walk
naan nadakkira adhe padathile ennodu sendru neenga nadakka vendum
don't run ahead don't lag behind
enakku munbaga odadirungal enakku pin thangiradirungal
don't turn left or right
idhu pakkam aladhu pakkam thirumbadirungal
just submit to me
enakku oppu kodungal
and watch how I am doing it and you just follow me
naan eppadi seigiren endrai paarthu ennai pinpatrungal
and then what will happen
en nadakkum
there will be no tension in your soul
endha vidamana ilaipaaradatta tanmigal irukka
you will find rest for your souls it says in verse 29
29th vasanathil irukkirapadi ungal aathmaakku ilaipaaradalai kaanbeergal
and because my yoke is easy
yenendral enudrukkum meduvaa irukkirathu
the old covenant yoke of do this don't do this is a heavy yoke
andha palaya udanpadikku nugam idaisey adaisey endru miga baluvaanadha irukku
because there was no example
yenendral endha vidamana munmaadhiriyum illai
nobody could say like in verse 29 learn from me
யாருமே என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்ல முடியவில்லை
it was only do this and don't do this don't do this
இதை செய்யுங்கள் இதை செய்யாதிருங்கள் இதை செய்யாதிருங்கள்
that is a heavy yoke
அது மிகப்பெரிய ஒரு பாரம்
so they were weary and heavy laden like it says in verse 28
28வது வசனம் சொன்னது போல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களாக இருந்தார்கள்
if you find the christian life weary and heavy laden
உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வருத்தப்பட்டு பாரம் சுமப்பதை போல இருந்தால்
you can be sure that you are carrying the old covenant yoke
நீங்கள் பழைய உடன்படிக்கை நுகத்தை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது நிச்சயமாக இருக்கு
it was like that for me
எனக்கு அப்படி தான் இருந்தது
but today I've got the yoke of Jesus
இன்று இயேசு கிறிஸ்துவின் நுகத்தை நான் ஏற்றுக் கொண்டிருக்கிறேன்
and I can tell you from my testimony verse 30
30ஆம் வசனத்திலிருந்து என்னுடைய சாட்சியை நான் சொல்ல முடியும்
his yoke is easy
அவருடைய நுகம் மெதுவாக இருக்கிறது
his burden is light
அவருடைய சுமை லகுவாக இருக்கிறது
it is not at all a burden to keep his commandments
அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வது ஒரு பாரம் அல்ல
see the testimony of a man who lived like that for 65 years
65 வருடங்கள் அப்படி வாழ்ந்த ஒரு மனிதனுடைய சாட்சியை கேளுங்கள்
apostle john at the age of 95
அப்போஸ்தலனாக யோவான் 95 வயதாக இருக்கும் பொழுது
he writes in 1 John 5
1 யோவான் 5 அதிகாரத்தில் எழுதுகிறார்
verse 3
மூன்றாம் வசனம்
last part
கடைசி வார்த்தை
his commandments are not a burden
அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல
do you find some commandment of god a burden
தேவனுடைய சில கற்பனைகள் பாரமானதாய் உணர்கிறீர்களா
oh it's so difficult to always speak the truth
எப்பொழுதுமே சத்தியத்தை பேசுவது மிக கடினமான காரியம்
in the offices and all sometimes you have to tell a lie
அலுவலகத்திலே சில நேரத்திலே பொய் சொல்ல வேண்டியதா இருக்கிறது
they say brother I'm a sales person I have to tell lies to the customers
சகோதரனே நான் வியாபாரம் செய்கிறேன் நான் சில நேரத்திலே கஸ்டமருக்கு பொய் சொல்ல வேண்டியதா இருக்கிறது
then only business will go then only the business will
prosper அப்பொழுது வியாபாரம் முன்னேறி செல்ல முடியும்
no his commandments are not a burden
அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல
if you are finding the commandments a burden you have not got the yoke of jesus
நீங்கள் அவருடைய கற்பனைகள் உங்களுக்கு பாரமானவைகளாய் இல்லாமல் இருந்தால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நுகத்தை சுமக்கிறீர்கள்
maybe your aim is not to please jesus but to make money
நீங்கள் உங்களுடைய நோக்கம் இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்துவதல்ல பணம் சம்பாதிப்பது
then it will definitely be a burden
கண்டிப்பாய் அப்பொழுது அது ஒரு பாரமாக
இருக்கும் then it is better not to take the commandment of jesus just follow the world and make money
அப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் கற்பனையை கைக்கொள்வதை விட்டுவிட்டு உலகத்தை பின்பற்றி பணம் சம்பாதிப்பீர்கள்
people in the world don't find any burden
உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு எந்த விதமான பாரமும்
they tell lies they cheat and they are very happy and they make money
அவர்கள் பொய் சொல்கிறார்கள் ஏமாற்றுகிறார்கள் சந்தோஷமாய் பணம் சம்பாதிக்கிறார்கள்
who is the person finding it a burden
யாருக்கு அது பாரமாக இருக்கிறது
oh I have to keep the commandment of jesus and I have to do this in my work
நான்
I got to cheat and tell lies
கற்பனைகளை கைக்கொண்டு அதே நேரத்தில் வேலையிலே பொய் சொல்லி ஏமாற்ற வேண்டும்
but the person who says no I'm not going to cheat or tell lies
நான் ஏமாற்றி பொய் சொல்ல போவதில்லை
if I don't get a promotion I don't get a promotion that's all
எனக்கு பதவி உயர்வு கிடைக்கல என்றால் பரவாயில்லை
I faced that when I was working in the navy
நான் கடற்படையிலே வேலை செய்யும் போது அதை சந்தித்திருக்கிறேன்
As I started out my life I was not a Christian.
நான் என்னுடைய வாழ்க்கை ஆரம்பித்த போது ஒரு கிறிஸ்தவன் அல்ல.
But then I became a Christian.
ஆனால் ஒரு கிறிஸ்தவனாய்
மாறினேன். Then my whole ambition changed.
என்னுடைய முழு வாழ்க்கை நோக்கம் மாறினது.
Now Lord my aim is not to go to the top of the navy.
ஆண்டவரே இந்த கடற்படையிலே மேல் பதவியிலே போவது என்ற நோக்கம்
அல்ல. My duty is to earn my living and be a witness for Jesus Christ.
என்னுடைய வாழ்க்கை நடத்துவதற்கான பணம் சம்பாதித்து இயேசு கிறிஸ்துவுக்கு என்று சாட்சியாய் இருப்பது.
Psalm 75 says promotion comes from the Lord.
சங்கீதம் 75 சொல்கிறது உயர்வு தேவனிடத்திலிருந்து வருகிறது.
Whenever you want me to get promotion I'll get it.
நான் தேவன் எப்பொழுது எனக்கு தர வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்பொழுது எனக்கு கிடைக்கும்
you don't want me to get a promotion I won't get so I'm quite happy
எனக்கு கிடைக்க கூடாது என்று நினைத்தா எனக்கு கிடைக்காது நான் சந்தோஷமா இருக்கிறேன்
then his yoke became easy
அப்பொழுது அவருடைய நுகம் மெதுவா இருந்தது
I had no problem telling some senior officer sir my conscience doesn't permit me to do that
என்னுடைய மேல் அதிகாரியை பார்த்து என்னுடைய மனசாட்சி இதை செய்வதற்கு என்னை அனுமதிக்கவில்லை என்று சொல்வதில் எனக்கு கடினமா இருக்கவில்லை
I can't sign a false statement
ஒரு தவறான ஒரு காரியத்திற்கு நான் கையெழுத்திட முடியாது
if you don't give me a good report good
என்னை குறித்து நல்ல ஒரு காரியத்தை நீங்க சொல்லவில்லை என்றால் பரவாயில்லை
if you don't give me a promotion it's okay
எனக்கு பதவி உயர்வு தரவில்லை என்றால் பரவாயில்லை
I will not go against my conscience
ஆனால் என்னுடைய மனசாட்சிக்கு விரோதமாக நான் செயல்பட மாட்டேன்
I will not please a man and displease the lord
நான் மனுஷனையும் தேவனையும் நான் பிரியப்படுத்த மாட்டேன்
no I will not please a man and displease the lord
நான் மனுஷனை பிரியப்படுத்தி தேவனை நான் பிரியப்படுத்தாதவனாய் இருக்க மாட்டேன்
I would rather please the lord and displease the man
நான் தேவனை பிரியப்படுத்தி மனிதனை நான் பிரியப்படுத்தாதவனாய் இருப்பேன்
So that way you have to forget about your earthly ambitions and seek to please the Lord.
அப்பொழுது உங்கள் உலக பிரகாரமான நோக்கங்களை விட்டு தேவனை பிரியப்படுத்த முயற்சிக்க வேண்டும்.
You know in this world people are struggling to survive.
இந்த பூமியிலே ஜனங்கள் வாழ்வதற்கு போராடுகிறார்கள்.
How to earn my living?
எப்படி நான் பணம் சம்பாதித்து வாழ்வது?
How to take care of my family?
என்னுடைய குடும்பத்தை எப்படி நடத்துவது?
How to provide my needs?
என்னுடைய தேவைகளை எப்படி சந்திக்கப்படுவது?
How to prevent my family from starving?
என்னுடைய குடும்பம் பஞ்சத்திலே போகாதபடி காத்துக்கொள்வது
எப்படி? The whole world is struggling for this.
இந்த முழு உலகமே அதை குறித்து போராடி கொண்டிருக்கிறது.
Chennai also people are struggling.
சென்னையிலும் ஜனங்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள்.
I'll tell you God never forsakes his children.
நான் சொல்கிறேன் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடுவதில்லை.
It says in Hebrews in chapter 13.
எபிரேயர் 13 அதிகாரத்தில் வசனம் சொல்கிறது.
You must know these promises.
இந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் அறிந்திருக்க
வேண்டும். There are wonderful promises in scripture.
வேதத்திலே மிக அற்புதமான வாக்குத்தத்தங்கள் இருக்கு.
Hebrews 13.
எபிரேயர் 13 அதிகாரம்
verse 5.
ஐந்தாம் வசனம்.
Make sure that your character is free from the love of money.
நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து
being content with what you have
உங்களுக்கு இருக்கிறவைகளே போதும் என்று எண்ணுங்கள்
meaning that don't try to raise your standard of living by having to compromise certain things in your job
உங்களுடைய வாழ்க்கையிலே வேலையிலே சில காரியங்களை நீங்கள் அவர்களோடு ஒப்புரவாகி உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்த முயற்சி
there's nothing wrong in earning a lot of money if you're doing it honestly
நேர்மையாய் செய்து பணம் சம்பாதிப்பதில் எந்த தவறும் இல்லை
But be content with what God gives you.
தேவன் உங்களுக்கு கொடுத்த காரியத்திலே மன திருப்தியாக இருங்கள்.
The Lord has said, I'll never leave you or forsake you.
ஏனென்றால் தேவன் சொல்கிறார், நான் ஒன்று விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை.
I mean, if the Lord never leaves me or forsakes me,
தேவன் என்னை கைவிடாமல் என்னை விட்டு விலகாமல் இருந்தால்,
how can I become a beggar on the street?
நான் எப்படி தெருவில் இருக்கிற ஒரு பிச்சைக்காரனாய் மாற முடியும்?
Some people are afraid, if I honor God in everything, oh, how will I survive in this world?
சிலர் பயப்படுகிறார்கள், நான் எல்லாவற்றிலும் தேவனை கனப்படுத்தினால் நான் இந்த பூமியிலே எப்படி வாழ முடியும்?
Because there's so much corruption in every job.
ஏனென்றால் எல்லா வேலையிலும் அநேக தீமையான மோசமான காரியங்கள் இருக்கு.
Some little false thing here or false thing there.
ஏதோ இங்கோ சில பொய் சொல்ல வேண்டியது, சில தவறுகள் செய்ய வேண்டியிருக்கிறது.
You say that we got to please the Lord in everything, we won't be able to live in this world.
எல்லாவற்றிலும் தேவனை நான் பிரியப்படுத்த வேண்டும் என்றால் இந்த பூமியில நான் வாழ முடியாது.
I ask this question, did Jesus please the Father in everything?
நான் அவர்கிட்ட இந்த கேள்வி கேட்கிறேன், இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலும் பிதாவை பிரியப்படுத்தினாரா?
Then you say, oh, the first century and all, it is easier. This 21st century is not like that.
முதல் நூற்றாண்டிலே அது மிக எளிதா இருந்தது, ஆனால் 21st நூற்றாண்டில் அது எளிதானதல்ல.
If it is more difficult, God will give us more grace.
அது அதிக கடினமா இருந்தால் தேவன் அதிக கிருபை கொடுப்பார்.
Jesus Christ is the same yesterday, today and forever.
இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார்.
So we can boldly say, verse 6, the Lord is my helper, I won't be afraid, what can man do to me?
அதனால் நாம் தைரியம் கொண்டு சொல்ல முடியும், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்?
I faced that in the navy.
கடற்படையிலே அதை நான் சந்தித்திருக்கிறேன்.
I was not afraid what my senior officers could do to me.
என்னுடைய மேல் அதிகாரி என்ன செய்வார் என்று நான் பயப்படவில்லை.
I said, I'm going to please the Lord.
நான் தேவனை பிரியப்படுத்த போகிறேன்.
I would tell them, sir, I'm a Christian, I cannot go against my conscience.
நான் சொல்வேன், நான் ஒரு கிறிஸ்தவன், என் மனசாட்சிக்கு விரோதமாய் நான் போக முடியாது.
They tried to harm me but they could not do it.
எனக்கு தீமை செய்ய முயற்சித்தார்கள், ஆனால் அவர்கள் செய்ய முடியவில்லை.
Nobody can harm you or prevent God's will from being fulfilled in your life if you honor God.
நீங்கள் தேவனை கனப்படுத்தினால் யாரும் உங்களுக்கு தீமை செய்ய முடியாது, தேவனுடைய சித்தம் உங்களிலே நிறைவேற தடையா யாரும் இருக்க முடியாது.
I never get tired of telling the story of a man who was working in a factory.
ஒரு ஃபேக்டரியில் வேலை செய்து கொண்டிருந்த அந்த மனிதனுடைய கதையை நான் சொல்வதை மறப்பதில்லை.
And he became a Christian.
அவன் ஒரு கிறிஸ்தவனாய் மாறினான்.
And then he decided no longer to write false accounts.
தவறான அக்கவுண்ட்கள் நான் எழுத மாட்டேன் என்று தீர்மானித்தான்.
And the top people said, well, we need somebody like that to cheat the income tax, otherwise you can't work here.
மேல் அதிகாரிகள் சொன்னார்கள், அப்படி செய்ய வேண்டிய நிர்பந்தமாக இருக்கிறது, அல்லவென்றால் வருமான வரியை நாங்கள் இது திருப்தி செய்ய முடியாது.
And if you go from here, you won't get another job because you don't have a qualification.
இந்த வேலையை விட்டு நீ வேறு வேலைக்கு போனால் உனக்கு படிப்பு தகுதி இல்லாத நல்ல வேலை கிடைக்காது.
He asked the other people in his church in Kerala.
கேரளாவிலே அவரோட சபையில் இருந்த மற்றவர்களோடு அவர் பேசினார்.
They said, see, if you live in the world, you've got to adjust a little bit. You can't just be so upright in all these things.
நீ பூமியிலே இருந்தால் சில காரியங்களை ஒத்து போக வேண்டும், அவ்வளவு நேர்மையாய் நீ இருக்க முடியாது.
So that is a great word among compromising believers.
Oh, ஒத்து போகிற கிறிஸ்தவர்கள் மத்தியிலே அது ஒரு மிகப்பெரிய வார்த்தையா இருக்குது.
ஒத்து போகணும், you have to adjust.
எல்லாவற்றிலும் ஒத்து போக வேண்டும்.
Don't listen to that word.
அந்த வார்த்தையை நீங்கள் செவி கொடாதீர்கள்.
I'm going to honor God.
நான் தேவனை கனப்படுத்த போகிறேன்.
And I will not do something wrong.
நான் எந்த தவறும் தவறான காரியத்தை செய்ய மாட்டேன்.
So he's disobeyed his fellow believers and he said, I can't do this.
அவருடன் விசுவாசிகள் சொல்லதை கேட்கவில்லை, நான் இதை செய்ய மாட்டேன் என்று
சொன்னார். And he lost his job.
அவருடைய வேலை இழந்து போனார்.
He didn't know what to do.
என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாது.
I never knew him, he never knew me.
அவருக்கு என்னை தெரியாது, எனக்கு அவரை தெரியாது.
But he had read some book of mine.
என்னுடைய சில புத்தகங்களை வாசித்திருக்கிறார்.
And so he landed up one day, he took a train and came to Bangalore.
ஒரு ட்ரெயின் எடுத்துக்கொண்டு பெங்களூருக்கு வந்தார்.
He came to my house one day.
என்னுடைய வீட்டுக்கு ஒரு நாள் வந்தார்.
And he said, brother Zach, you don't know me, I don't know you.
Brother Zach, எனக்கு உங்களை தெரியாது, உங்களுக்கு என்னை தெரியாது.
I felt you're the one person who can tell me whether what I did was right or not.
நான் செய்த காரியம் தவறா சரியா என்பது நீ ஒருவர் மாத்திரம்தான் எங்களுக்கு சொல்ல
முடியும். So all the other believers say it's all right, you got to adjust and go.
மற்ற விசுவாசிகள் எல்லாரும் ஒத்து போய் அந்த காரியத்தை செய் என்று சொன்னார்கள்.
And he told me the whole story.
முழு சம்பவத்தையும் எனக்கு சொன்னார்.
He said, I got a wife and a daughter and I don't have a job now.
எனக்கு மனைவி ஒரு மகளும் உண்டு, எனக்கு வேலை இல்லை.
I said, what you did is absolutely right.
நான் சொன்னேன், நீ செய்தது மிக சரியான காரியம்.
Because of that you may starve.
அதனால் நீங்கள் ஒருவேளை பஞ்சத்தில் வரலாம்.
And you may die.
ஒருவேளை மரிக்கலாம்.
And your wife may die.
உங்கள் மனைவி மரிக்கலாம்.
And your daughter may die.
உங்கள் பெண் பிள்ளை மரிக்கலாம்.
But it's better to die and speak the truth.
நீங்கள் சத்தியத்தை பேசாமல் இருப்பதை விட மரிப்பது மேல்.
That is Christianity.
அதுதான் கிறிஸ்தவம்.
So don't be afraid.
பயப்படாதிருங்கள்.
But I said you will not die.
ஆனால் நீங்கள் மரிக்க மாட்டீர்கள்.
Because there's a wonderful promise in scripture.
வேதத்திலே மிக அற்புதமான வாக்குத்தத்தம் இருக்கு.
God says.
தேவன் சொல்கிறார்.
Those who honor me, I will honor.
என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன்.
You know where that verse is?
அந்த வசனம் எங்க இருக்கு தெரியுமா?
1 Samuel chapter 2 verse 30.
1 சாமுவேல் இரண்டாம் அதிகாரம் 30 வசனம்.
It's easy to remember.
மிக எளிதாய் ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம்.
Can you remember 1 2 3 0?
1 2 3 0. 1 2 3 0.
1 Samuel 2:30. That's it.
1 Samuel 2:30.
Please remember 1 2 3 0.
1 2 3 0.
1 Samuel 2:30.
1 Samuel 2:30.
The last part.
கடைசி வார்த்தை.
The Lord says, "Those who honor me, I will honor."
என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன்.
I have used that verse so many times in my life.
என்னுடைய வாழ்க்கையில் அநேக முறை இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தி இருக்கிறேன்.
Both when I was in the navy and after leaving also.
கடற்படையில் இருக்கும் பொழுது அதிலிருந்து வெளியே வந்த பிறகு.
I say, Lord, I have decided I will honor you.
ஆண்டவரே, நான் தீர்மானித்திருக்கிறேன், நான் உம்மை கனப்படுத்துவேன் என்று.
I don't care what the consequences are.
அதனுடைய விளைவுகள் எதுவானாலும் சரி.
And if you don't honor me, then you've broken your promise.
நீர் என்னை கனப்படுத்தவில்லை என்றால் உம்முடைய வாக்குத்தத்தத்தை நீ நிறைவேற்றவில்லை.
And I'll tell you, in my life, 58 years as a believer, God has never broken that promise.
என்னுடைய 58 வருட கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு நாளும் அவருடைய வார்த்தையை நிறைவேற்றாமல் இருந்ததில்லை.
He does something or the other and he honors me.
தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்து கனப்படுத்தி இருக்கிறார்.
Even when people have tried to put me in jail,
ஜனங்கள் என்னை ஜெயிலே போடும்படி பிரயாசித்த போது
என்னை
நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்றார்கள்.
God says, if you honor me, I'll honor you.
தேவன் சொன்னார், நீ என்னை கனப்படுத்தினா நான் உன்னை
கனப்படுத்துவே. It's never happened.
அது ஒரு நாள் நடக்கவில்லை.
Never could people prevent God's will from being fulfilled in my life.
என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் நிறைவேறாதபடிக்கு தடை செய்ய யாராலும் முடியவில்லை.
Do you know that God's got a plan for your life?
உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று அறிந்திருக்கிறீர்களா?
And that plan was made before you were born.
நீங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே தேவன் அந்த திட்டத்தை செய்திருக்கிறார்.
Do you want to fulfill that plan or your own plan?
அந்த திட்டத்தை நிறைவேற்ற விரும்புகிறீர்களா, உங்கள் சொந்த திட்டத்தை நிறைவேற்ற விரும்புகிறீர்களா?
God's got a plan for your life.
வாலிபர்களாக இருக்கிறவர்கள் உங்களுக்கு தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்.
He has planned whom you should marry, what job you should take, where you should live.
யாரை திருமணம் செய்ய வேண்டும், என்ன வேலை செய்ய வேண்டும், எங்கு வாழ வேண்டும் என்ற ஒரு திட்டம்.
If you want to fulfill that plan, you decide that you're going to honor God in everything.
அந்த திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டுமானால் எல்லாவற்றிலும் தேவனை கனப்படுத்த வேண்டும் தீர்மானியுங்கள்.
And live by this promise.
இந்த வாக்குத்தத்தத்தின்படி வாழுங்கள்.
Honor me, I will honor, says the Lord.
என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன் என்று தேவன் சொல்கிறார்.
Then you will not fear man.
ஒரு நாளும் மனுஷர்களுக்கு பயப்பட மாட்டீர்கள்.
You know that God wants all of you to live on this earth without fearing any man.
எந்த மனிதனுக்கும் பயப்படாமல் நீங்கள் பூமியில வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை அறிவீர்களா?
Without seeking to please any man.
எந்த விதத்திலும் மனிதனை பிரியப்படுத்தும்படி வாழாமல்.
But only fearing God.
தேவனுக்கு மாத்திரம் பயந்து வாழும்.
I have a big verse that I have written in my house for more than 40 years.
40 வருடங்களுக்கு மேலாய் பெரிய இந்த வார்த்தை என்னுடைய வீட்டில் எழுதி
வைத்திருக்கிறேன்.
ஒரு பலகையிலே.
If you fear God, you need fear nothing else.
நீ தேவனுக்கு பயந்தால் வேறு எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
That is from Isaiah chapter 8.
அது ஏசாயா 8 அதிகாரம்
verse 12 and 13.
12 13 வசனம்.
From the Living Bible.
Living Bible மொழிபெயர்ப்பின்படி.
If you fear God, you need fear nothing else.
நீங்கள் தேவனுக்கு பயந்திருந்தால் வேறு எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
On the other wall I've got another verse.
அந்த இன்னொரு சுவரிலே இன்னொரு வசனம் இருக்கிறது.
Romans 8:28.
ரோமர் 8 அதிகாரம் 28.
If you love God, he'll make everything work for your good.
நீங்கள் ஆண்டவரை நேசித்தால் எல்லாவற்றையும் உங்கள் நன்மைக்காய் அவர் மாற்றுவார்.
I can live with these verses all my life.
இந்த இரண்டு வசனங்களை வைத்து என் வாழ்நாள் முழுவதும் நான் வாழ முடியும்.
If you fear God, you need fear nothing else in the world.
நீ தேவனுக்கு பயந்தால் வேறு எதற்கும் இந்த பூமியிலே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
If you love God, he'll make everything work for your good.
நீ தேவனை நேசித்தால் எல்லாவற்றையும் உனக்கு நன்மையாய் அவர் மாற்றுவார்.
What more do you want?
இதற்கு மேல் உங்களுக்கு என்ன வேண்டும்?
What more do I want?
இதற்கு மேல் எனக்கு என்ன வேண்டும்?
Everything working for my good.
எல்லாமே என்னுடைய நன்மைக்காய் நடக்கிறது.
Fearing nothing.
எந்த காரியத்துக்கும் பயப்படாமல் இருப்பது.
Wonderful. I want to fear God and I want to love him.
நான் உண்மையாகவே அற்புதமான காரியம் அவரை பயந்து அவரை நேசிக்க வேண்டும்.
I remember once one corporation official came from Bangalore in my house.
ஒரு முறை அந்த மாநகராட்சியில் இருந்த ஒரு நபர்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தார்கள் பெங்களூர்ல.
And he wanted to trouble me to try and get some bribe from me.
என்னிடத்திலிருந்து லஞ்சம் வாங்கும்படி எனக்கு தொந்தரவு கொடுத்தார்.
He made some saying this, your house you're not paying the proper tax.
உங்களுடைய வருமான இந்த வீட்டு வரி நீங்க செலுத்தவில்லை.
This dimension of the house is more.
இந்த இடத்துல இந்த கட்டிடம் சரியாய் கட்டப்படவில்லை.
There's, you have to pay more tax for this.
இதற்கு அதிகமான வரி செலுத்த வேண்டும்.
I said no, everything is upright, you can measure it if you want.
நீங்கள் அளந்து பார்க்கலாம், எல்லாம் சரியாய் கட்டப்பட்டிருக்கிறது.
No, there's something here, he said.
இங்க ஏதோ ஒன்று இருக்கிறது.
I said no,
இல்லை.
Then I showed him this verse.
இந்த வசனத்தை நான் காண்பித்தேன்.
See what's written here.
அங்க என்ன எழுதியிருக்கிறது பார்க்கிறீர்களா?
Fear God, you need fear nothing else.
நீ தேவனுக்கு பயந்தால் வேறு எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
I said I live by that.
அந்த வார்த்தையின்படி நான்
வாழ்கிறேன். I'm not afraid of anything.
நான் எதை குறித்தும் பயப்படவில்லை.
I don't cheat, I don't tell lies.
நான் யாரையும் ஏமாற்றவில்லை, பொய் சொல்வதில்லை.
And I don't fear anybody.
நான் யாருக்கும் பயப்படவும் மாட்டேன்.
He quietly went away, never came back.
அதுக்கு பிறகு அமைதியாய் சென்று விட்டார், திரும்ப வரவே இல்லை.
Never came back.
திரும்ப வர இல்லை.
I hope he learned something.
அவர் ஏதோ ஒன்று கற்றுக்கொண்டார் என்று நம்புகிறேன்.
Because wherever he goes, people will give him some money because they are afraid of him.
எங்கெல்லாம் அவர் செல்கிறார் ஜனங்கள் அவரை பயப்படுவதாலே ஏதோ பணம் கொடுத்து விடுவார்.
They came to my house and they found he was a man who was not afraid of them.
அவர் என்னோட வீட்டில் வந்தபோது அவருக்கு பயப்படாத ஒரு மனிதனை பார்த்தார்.
Not because I am such a bold man.
நான் ஒரு தைரியமான மனிதன் என்பதால் அல்ல.
But because if I fear God, I don't fear anyone.
ஏனென்றால் நான் தேவனுக்கு பயப்படுவதால் எந்த மனிதருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம்
இல்லை. Please remember that.
அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள்.
If you fear God, you need not fear any human being.
நீங்கள் தேவனுக்கு பயந்தால் எந்த மனிதனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
If you don't fear God, you got to fear the devil, you got to fear human beings, you got to fear everything.
நீங்கள் தேவனுக்கு பயப்படாத இருந்தால் சாத்தானுக்கும் மனிதர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் பயப்படுகிறவர்களாக இருப்பீர்கள்.
And my example is Jesus Christ.
என்னுடைய முன்னுதாரணம் இயேசு கிறிஸ்து.
How many people tried to kill Jesus? They could not kill him.
எவ்வளவு பேர் இயேசு கிறிஸ்துவை கொல்ல முயற்சித்தாலும் கொல்ல முடியவில்லை.
Because his time had not come.
ஏனென்றால் அவருடைய நேரம் இன்னும் வரவில்லை.
Nobody can touch him till God's time came.
தேவனுடைய நேரம் வரவரை ஒருவரும் அவரை தொட முடியவில்லை.
You read some amazing stories about Jesus' life.
இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை குறித்த அற்புதமான சம்பவங்களை நாம் பார்க்க முடியும்.
Because he honored the Father.
ஏனென்றால் பிதாவை அவர் கனப்படுத்தினார்.
When he was 30 years old,
30 வயதாக இருக்கும்
போது, he was getting baptized.
ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது,
and the voice from heaven said,
பரத்திலிருந்து அந்த சத்தம் வந்தது.
Do you know what the voice said when he was being baptized?
அவர் ஞானஸ்தானம் எடுக்கும் போது அந்த வந்த சத்தம் என்ன சொன்னது தெரியுமா?
This is my beloved son.
இது என்னுடைய பிரியமான குமார்.
In whom I am well pleased.
இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன்.
Why was the father pleased at Jesus at the age of 30?
30 வயதிலே பிதா ஏன் இயேசு கிறிஸ்துவிடத்திலே பிரியமாய் இருந்தார்?
Now tell me, did Jesus cast out any demons before the age of 30?
30 வயதுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து ஏதாவது பிசாசுகளை துரத்தினாரா?
No.
இல்லை.
Did he preach a sermon?
அதுக்கு முன்னாக பிரசங்கித்தாரா?
No.
இல்லை.
Did he heal any sick person in 30 years?
வியாதியஸ்தரை 30 வயது வரை சுகப்படுத்தினாரா?
No.
இல்லை.
Everything that we call ministry, Jesus had zero for 30 years.
ஊழியம் என்று எல்லா சொல்கிற எல்லா காரியமும் இயேசு கிறிஸ்துவின் 30 வயது வரை பூஜ்யம்.
Then how is the father pleased with him?
Then எப்படி பிதா அவரிடத்தில் பிரியமா இருந்தார்?
Some people think unless I preach and I go and do this that and the other, how can I please the Lord?
நான் பிரசங்கியாவிட்டால் அங்கும் இங்கும் போய் ஏதாவது செய்யாவிட்டால் எப்படி நான் தேவனை பிரியப்படுத்த முடியும் என்று நினைப்பார்கள்.
How did Jesus please the Lord without traveling anywhere to preach?
எங்குமே பயணம் செய்து பிரசங்கிக்காமல் இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவை பிரியப்படுத்தினார்?
Because you learn there what is it that pleases God.
என்றால் எது தேவனை பிரியப்படுத்துவது என்பதை அவர் கற்றுக்கொண்டார்.
What did Jesus do in those 30 years?
அந்த 30 வருடங்கள் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்?
Let me tell you a couple of things he did.
அவர் செய்த சில காரியங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
First of all, when he was a small boy.
அவர் சிறு பையனாக இருந்தபொழுது.
We read in Luke chapter 2.
லூக்கா 2 அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
I'm telling you what pleased the father.
பிதாவை எது பிரியப்படுத்தினார் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன்.
That is why the father put the holy spirit on him.
அதனால் தான் பரிசுத்த ஆவியானவர் தேவன் அவருக்கு கொடுத்தார்.
Because he pleased the father.
ஏனென்றால் பிதாவை பிரியப்படுத்தினார்.
How?
எப்படி?
See this.
இதை கவனியுங்கள்.
You know, Jesus was in the temple at the age of 12 and his parents forgot about him.
12 வயதாக இருக்கும்போது இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலே அவர் பெற்றோர் மறந்து போய்விட்டார்கள்.
And they came back and found him.
திரும்ப வந்து அவரை பார்த்தார்கள்.
And took him to Nazareth.
திரும்ப நாசரேத்துக்கு கொண்டு போனார்.
And he's 12 years old.
அவர் 12 வயது.
Luke chapter 2 verse 51.
லூக்கா 2 அதிகாரம் 51 ஆம் வசனம்.
He went with them to Nazareth.
பின்பு அவர்களுடனே கூட போய் நாசரேத்தில்
சேர்ந்து
அவர் எப்படி வாழ்ந்தார் என்று விவரிக்கிற மிக அழகான வார்த்தைகள் இருக்கிறது.
He continued in subjection to Joseph and Mary.
அவர்களுக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் கீழ்ப்படித்திருந்தார்.
For how many years?
எவ்வளவு வருடங்கள்?
From the age of 12 to the age of 30.
12 வயதிலிருந்து 30 வயது வரை.
Maybe Joseph died earlier than that.
அதற்கு முன்பாக அவருடைய யோசேப் மரித்திருக்கலாம்.
He was listening to his mother Mary and obeying.
அவருடைய தாயார் மரியாளுக்கு கேட்டு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்பட்டிருந்தார்.
That's what he did.
அதைத்தான் அவர் செய்தார்.
What did he do as a young boy?
வாலிபனாக இருக்கும்போது அவர் என்ன செய்தார்?
Obey his parents.
அவருடைய பெற்றோருக்கு கீழ்ப்பட்டிருந்தார்.
What happens to such children?
அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும்?
You children, listen to this.
சிறு பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் கவனியுங்கள்.
Read Ephesians chapter 6.
எபேசியர் 6 அதிகாரம்
verses 1 to 3.
ஒன்றிலிருந்து மூன்றாம் வசனம் வரை.
Ephesians 6 verses 1 to 3.
எபேசியர் 6 அதிகாரம் 1-3 வசனம் வரை.
Children, obey your parents.
பிள்ளைகளே,
in the Lord, for this is right.
பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம்.
That means the only time you can disobey your parents if they tell you to do something which is against the word of God.
இதிலிருந்து பார்க்கிற காரியம் அவர் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் சொல்லுகிற காரியத்தில் மாத்திரம்தான் நீங்கள் கீழ்ப்படியாமல் இருக்க முடியும்.
That's why it says obey your parents in the Lord.
அதனால தான் கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு.
Some children come from Hindu homes where the parents may ask them to bow down to an idol.
சிலர் இந்து குடும்பத்திலிருந்து சில பிள்ளைகள் வரலாம். அவர்களை பெற்றோர்கள் விக்கிரகங்களை வணங்கும்படி சொல்வார்கள்.
Then they can say, Dad, I love you very much.
அப்பொழுது அப்பா நான் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன்.
I respect you.
உங்களை மரியாதையா இருக்கிறேன்.
Please don't ask me to do something against my conscience.
என்னுடைய மனசாட்சிக்கு விரோதமாக ஏதோ ஒன்று செய்வதை என்னை அனுமதிக்காதீர்கள்.
I cannot bow down to an idol because that's not God.
நான் விக்கிரகங்களை வணங்க மாட்டேன் என்றால் அது தேவன் இல்லை.
So other than that, if he's not asking you to disobey God, it says you got to obey him.
நீங்கள் மற்ற அதற்கு எதிராக இருக்க உங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாத காரியத்தை அவர் செய்ய சொல்லும்போது,
even if you don't feel like doing it,
அதை செய்யும்படி நீங்கள் விரும்பாமல் இருந்தாலும்,
obey your parents.
உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள்.
Maybe when you want to go out to play, your parents ask you to do some work for them.
நீங்கள் விளையாட போகும்போது உங்கள் பெற்றோர்கள் ஏதோ ஒரு வேலை செய்யும்படி அழைக்கிறார்கள்.
Forget about your playing. Obey your parents.
உங்கள் விளையாட்டை மறந்து நீங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள்.
That is how verse 2 you honor your father and mother.
அப்படித்தான் உங்கள் தகப்பனையும் உங்கள் தாயையும் நீங்கள் கனம் பண்ணுகிறீர்கள்.
And what will happen if you do that?
அப்படி செய்தால் என்ன நடக்கும்?
Verse 3.
மூன்றாவது இரண்டாவது
வசனம். Go well with you and you live long on the earth.
உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும்.
Don't you want it to go well with you?
உங்களுடைய வாழ்நாட்கள் பூமியிலே நன்றாக இருக்க வேண்டாமா?
Honor your father and mother.
உங்கள் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுங்கள்.
And obey them when it doesn't contradict the Lord's command.
தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா இல்லாதவரை நீங்கள் அவருக்கு கீழ்ப்படியுங்கள்.
And I believe you've got to honor your father and mother all your life.
உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உங்கள் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும் என்பதை நான் எதிர்பார்க்கிறேன்.
If you're 50, 60 years old and your parents are alive, honor them.
50, 60 வயதாக இருக்கும்போது உங்கள் பெற்றோர்கள் உயிரோடு இருந்தால் அவர்களை கனப்படுத்துங்கள்.
You don't have to obey them.
அவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை.
Once you are earning your own living, you don't have to obey them, but you must still honor them.
நீங்கள் ஒருவேளை உங்க சம்பாதித்து நீங்கள் வயது முடிந்த பிறகு அவருக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு கனப்படுத்து.
When you're living in their home, you must obey them.
அவருடைய வீட்டில் வாழும்போது அவர்களை கீழ்ப்படிய வேண்டும்.
Once you are earning your own living or got married, you still honor them, but you don't obey them.
நீங்கள் திருமணமாய் வீட்டிலிருந்து வெளியே வந்த பிறகு அவர்களை நீங்கள் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் அவர்களை கனப்படுத்து.
That's the example of Jesus.
அதான் இயேசு கிறிஸ்துவின் முன்மாதிரியாக இருக்கு.
As long as he was at home, he obeyed them.
அவர் வீட்டில் இருக்கும் வரை அவர்களை கீழ்ப்பட்டிருந்தார்.
Once he left home,
குடும்பத்தை விட்டு வெளியே வந்த பிறகு,
the marriage of Cana,
கானா ஒரு கல்யாணத்தில்,
his mother said, please do something for these people.
அவருடைய தாயார் சொன்னார், இவர்களுக்கு ஏதோ ஒன்று செய்து.
And Jesus said, woman, I'm not going to listen to you.
ஸ்திரீயே, நான் உனக்கு செவி கொடுக்க போவதில்லை.
What have I got to do with you?
நான் எனக்கு உனக்கும் என்ன?
Mary was surprised.
மரியாள் ஆச்சரியப்பட்டார்.
Is this really my son who obeyed me for so many years?
இவ்வளவு வருடங்கள் எனக்கு கீழ்ப்படிந்த என்னுடைய மகனா இது?
Yeah, now he's left the home.
அவர் இப்பொழுது வீட்டை விட்டு வெளியே வந்துவிட்டார்.
Now he's obeying the father in heaven.
இப்பொழுது பரலோகத்தின் தகப்பனை அவர் கீழ்ப்படுகிறார்.
A time may come like that for us also.
நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு நேரம் வரலாம்.
The Bible says that when you get married,
வேதம் சொல்கிறது நீங்கள் திருமணமான பிறகு,
you must leave your father and mother and cleave to your wife.
உங்கள் தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோடு இணைந்திருக்க வேண்டும்.
That is one of the most disobeyed commands in India.
அதுதான் இந்தியாவிலே கீழ்ப்படியாத ஒரு கற்பனையாக இருக்கிறது.
By believers who are married.
திருமணமான விசுவாசிகளால்.
See Genesis 2 and verse 24.
ஆதியாகமம் 2 அதிகாரம் 24 வசனத்தை பாருங்கள்.
Because the woman, verse 23, because the woman was taken out of the man,
even manishanil edukkapatta padiyinal manishi enappadu,
for this reason,
inda karanathinal,
verse 24, a man must leave his father and mother and be joined to his wife.
Idu nimittam purushan tan thagappaniyum tan thaiyum vittu tan manaviyode iseindirpan.
So you can't be joined to your wife unless you leave your father and mother.
உங்கள் புருஷன் உங்கள் தகப்பனின் தாயையும் விடாதிருந்தால் உங்கள் மனைவியோடு சேர்ந்திருக்க முடியாது.
He doesn't say don't care for your father and mother.
தகப்பனின் தாயையும் நீங்கள் கவனிக்க கூடாது என்று சொல்லவில்லை.
That attachment you have from childhood to your father and mother has to be broken.
உங்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கிற அந்த நெருக்கமான அந்த உறவு குழந்தையிலிருந்து வளர்வது அதை உடைக்கப்பட வேண்டும்.
Then only you can be properly joined to your wife.
அப்பொழுதுதான் சரியா உங்கள் மனைவியோடு நீங்கள் இணைந்திருக்க முடியும்.
You can care for them, love them, provide for them, send money to them, that's all okay.
அவர்களுக்கு நீங்கள் பொறுப்பெடுத்து கவனித்து பணம் அனுப்பி அவர்களை நேசிக்க வேண்டும்.
You have to do that.
அதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும்.
If your father and mother are in need, by all means you must send money to them.
உங்கள் தகப்பனும் தாயும் தேவையா இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் பணம் அனுப்பி உதவி செய்ய வேண்டும்.
But emotionally, your attachment must not be to them now, but to your wife.
ஆனால் உணர்வுபூர்வமாக அவர்களோடு நீங்கள் இணைந்திருக்க கூடாது. உங்கள் மனைவியோடு அந்த உணர்வுபூர்வ இணைப்பு இருக்க வேண்டும்.
And even the wife has to do that too.
மனைவியும் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வேண்டும்.
See Psalm 45.
சங்கீதம் 45 வாசிக்கிறோம்.
There it talks about the wife who is the bride of the king.
அங்கு ராஜாவினுடைய மனவாட்டியா இருக்கிற அந்த ஸ்திரீ மனைவியை பார்க்கிறோம்.
Here is the queen, verse 9, standing at the right hand of the king.
அங்கு நாய்களுக்குள்ளே அரசின்
குமாரத்தி is standing there at the right hand.
ராஜஸ்திரீ அந்த வலது பாரசத்தில் இருக்கிறார்.
And there's a message to the queen who is standing at the right hand of the king.
அந்த ராஜஸ்திரீ வலது பக்கம் நின்று கொண்டிருக்கிறவளுக்கு ஒரு செய்தி இருக்கிறது.
Listen, O daughter.
குமாரத்தியே கேள்,
give attention.
நீ உன் செவியை சாய்த்து,
incline your ear.
உன் சிந்தித்து,
three things, listen, give attention, incline your ear.
குமாரத்தியே கேள், உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள்.
What is the message?
செய்தி என்ன?
Forget your people.
உன் ஜனத்தையும்,
and your father's house.
உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு.
Then the king, your husband, will desire your beauty.
அப்பொழுது ராஜாவாகிய உன்னுடைய கணவன் உன் அழகில் பிரியப்படுவார்.
So both husband and wife have to be detached from their parents if they want to be really one with each other.
கணவனும் மனைவியும் தங்களுடைய பெற்றோரிலிருந்து பிரிந்து அவர்கள் இசைந்திருக்கும்படி அவர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும்.
This is the most disobeyed commandment in India I have seen among believers.
விசுவாசிகள் மத்தியிலே நான் பார்த்தது இந்தியாவிலே மிகவும் கீழ்ப்படியாமல் இருக்கிற ஒரு கற்பனை இது.
Again, let me say.
திரும்பவும் நான் சொல்கிறேன்.
Follow the example of Jesus.
இயேசு கிறிஸ்துவின் முன்மாதிரி பின்பற்று.
As long as he was at home.
அவர் குடும்பத்தில் வீட்டிலே இருந்தவரை.
He read, he listened and obeyed.
அவருடைய
his earthly parents,
பூமிக்குரிய தகப்பன் பெற்றோர்களுக்கு அவர் கீழ்ப்பட்டிருந்தார்.
But once he left home,
ஆனால் வீட்டை விட்டு வெளியே வந்த பிறகு,
he told his mother, what have I got to do with you?
அவர் தன்னுடைய மகன் தாயை பார்த்து, உனக்கும் எனக்கும் என்ன?
Please don't interfere in my life now.
என்னுடைய வாழ்க்கையில நீங்கள் இனி இடைப்பட வேண்டாம்.
That is like he was now married to the father.
இப்பொழுது அவர் பிதாவோடு திருமணமாகி விட்டது.
That ministry,
அந்த ஊழியத்திற்கென்று.
And that's what happens when a man gets married.
அப்படித்தான் ஒரு மனுஷனுக்கு திருமணமாகும் போது நடக்கிறது.
ஆனால் when he was hanging on the cross,
ஆனால் சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கும்
போது, in the midst of all his pain,
எல்லா அந்த வேதனையின் மத்தியிலே,
he thought of his widowed mother.
அவருடைய விதவையான தாயாரை அவர் நினைவு கூர்ந்தார்.
Think of a eldest son thinking of his mother even when he's dying.
அவர் மூத்த குமாரனை யோசித்து பாருங்கள், மரிக்கிற தருவாயிலும் கூட தன்னுடைய தாயை குறித்து அவர் நினைவாக இருந்தார்.
He had four brothers.
நான்கு சகோதரர்கள் இருந்தார்கள்.
And two sisters.
இரண்டு சகோதரிகள் இருந்தார்கள்.
They were not born again.
அவர்கள் மறுபடியும் பிறந்தவர்கள்
இல்லை. They were not believers.
அவர்கள் விசுவாசிகள் அல்ல.
Mary was a believer.
ஆனால் மரியாள் விசுவாசியாக
இருந்தார். So he says, I can't entrust my mother to them.
நான் என்னுடைய தாயை அவர்களிடத்தில் நான் ஒப்புக் கொடுக்க முடியாது.
I have more confidence in John, who is my mother's sister's son.
என்னுடைய தாயாருடைய சகோதரின் மகன் யோவானை நான் நம்ப முடியும்.
So he tells John,
யோவானிடத்தில் சொல்கிறார்,
this is going to be your mother from today.
இன்றிலிருந்து உனக்கு இவள் தாய்.
Please take care of her.
அவளை நீ பொறுப்பெடுத்துக்கொள்.
And told Mary, this is your son now. I'm dying. This is your son.
நான் மரிக்கிறேன். மரியாளை பார்த்து, இதுதான் உன்னுடைய
குமாரன். You see something there?
அங்கே ஏதோ ஒன்றை பார்க்கிறீர்களா?
The attitude of an elder son towards his mother who had taken care of him when he was young.
அவர் வாலிபனாய் இருக்கும்போது தன்னை பொறுப்பெடுத்த அந்த மூத்த குமாரனுடைய மனப்பான்மை பார்க்கிறீர்களா?
Even when he is dying, he forgets about his pain and cares for his mother.
அவர் மரிக்கும் பொழுது தன்னுடைய வேதனையை மறந்து தன்னுடைய தாயாரை குறித்து நினைவு
வைக்கிறார். That is a beautiful balance I see in the life of Jesus.
அதுதான் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே பார்க்கிற அந்த சமரசமாய் இருக்கு.
He said, mother, don't interfere in my life. I've got my own ministry.
எனக்கு என்னுடைய ஊழியம் இருக்குது, அதிலே நீங்கள் தலையிட வேண்டாம் என்று சொன்னார்.
When you're in need, I'll take care of you. Even if I'm dying, I'll take care of you.
நான் மரிக்கிற தருவாயா இருந்தாலும் உங்கள் தேவையை நான் பொறுப்பெடுத்துக் கொள்வேன்.
That is Christianity.
அதுதான் கிறிஸ்தவம்.
I remember one brother asked me.
ஒருமுறை ஒரு சகோதரர் என்னிடம் கேட்டார்,
brother, my parents spent so much money caring for me, educating me.
என்னுடைய பெற்றோர்கள் அதிகமா என்மேல் அவர் பார்த்துக்கொண்டு எனக்கு
பணம் செலவழித்தார்.
இப்போது அவர்கள் தேவையா இருக்கிறார்கள்.
I need to send them money because I got a good job.
எனக்கு நல்ல வேலை இருக்கிறது, நான் அவர்களுக்கு பண உதவி செய்ய வேண்டும்.
But my wife does not want me to send any money.
என்னுடைய மனைவி அவர்களுக்கு நான் பணம் செலுத்துவதை விரும்பவில்லை.
What shall I do?
நான் என்ன செய்ய வேண்டும்?
I said, Jesus said, don't let your left hand know what your right hand is doing.
இயேசு சொன்னார், உன் வலது கை செய்வது உன் இடது கைக்கு தெரியாமல் இருப்பதா.
Your wife is your left hand. Don't let her know what you're doing.
உன்னுடைய மனைவி உன்னுடைய இடது கை, நீ செய்வது அவளுக்கு தெரியாமல் இருக்க வேண்டும்.
Without her knowing, just send some money.
அவளுக்கு தெரியாமல் நீ பணத்தை அனுப்பு.
There's nothing wrong in it because you're obeying God.
நீ அதில் எந்த தவறும் இல்லை, நீ தேவனுக்கு கீழ்ப்படுகிறாய்.
You're not doing something secretly to cheat on her.
அவளை ஏமாற்றும்படி ஏதோ ஒரு காரியத்தை ரகசியமாய் செய்யவில்லை.
We have to help our parents.
நம்முடைய பெற்றோரை நாம் உதவி செய்ய வேண்டும்.
See Mark chapter 7.
மார்க் 7 அதிகாரத்தை வாசியுங்கள்.
There's a wisdom in the teaching of scripture.
தேவனுடைய வார்த்தையிலே ஒரு ஞானம் இருக்கிறது.
Mark chapter 7.
மார்க் 7 அதிகாரம்.
You know those Pharisees were teaching people.
அந்த பரிசேயர்கள் ஜனங்களுக்கு உபதேசித்தார்கள்.
Pay your tithe.
நீங்கள் தசமபாகம் செலுத்துங்கள்.
Pay your tithe.
தசபாத்தை செலுத்துங்கள்.
Somebody says, but sir, my parents are in need.
சில சொல்கிறார், என்னுடைய பெற்றோர் தேவையோடு இருக்கிறார்.
No, no, no. Tell your parents, I've given it to God.
நீங்கள் உங்கள் பெற்றோர்களை சொல்லுங்கள், நான் தேவனுக்கு கொடுத்து
விட்டேன். I'm sorry, I have no money for you. If you starve, you starve. But I've given my money to God.
உங்களுக்கு கொடுப்பதற்கு எனக்கு பணம் இல்லை. நீங்கள் பசியிலே இருந்தால் பசியிலே இருங்கள்.
God is first, not you.
தேவன் தான் முதல், நீங்கள் அல்ல.
And that sounds so spiritual, right?
அது ஆவிக்குரிய தோற்றம் போல் சத்தம், அந்த சத்தம் இருக்கிறது.
God and I pay my tithe.
நான் தேவனை கனப்படுத்தி என்னுடைய தசமபாகத்தை செலுத்துகிறேன்.
I don't care for my parents who are sick.
என்னுடைய வியாதியா இருக்கிற பெற்றோர்களை குறித்து எனக்கு கவலை இல்லை.
But see what Jesus said.
ஆனால் இயேசுக்கு என்ன சொன்னார்?
Verse 9.
9வது வசனம்.
You set aside the commandment of God to keep your tradition. Mark 7:9.
மார்க் 7 அதிகாரம் 9வது வசனம். பின்னும் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கைக்கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வேர்த்த மாற்றி.
Moses said honor your father and mother.
மோசே சொன்னார், தகப்பனின் தாயும் கனம் பண்ணு.
But you people, you tell your father and mother, I could have helped you, but I have given it to God.
நான் உங்களுக்கு உதவி செய்திருக்க முடியும், ஆனால் நான் தேவனுக்கு கொடுத்து விட்டேன்.
And you don't permit him to do anything for his father and mother. Verse 12.
12வது வசனத்தின்படி, நீங்கள் பெற்றோர் தகப்பனுக்கும் தாய்க்கும் செய்வதற்கு
அனுமதிப்பதில்லை. Are you honoring God that way?
அந்த விதத்திலே தேவனை கனப்படுத்துகிறீர்களா?
இல்லை. Canceling the word of God.
தேவனுடைய வார்த்தையை அவமாக்குகிறீர்கள்.
With your tradition.
உங்களுடைய பாரம்பரியத்தினாலே.
See, Jesus was very open about these things.
இந்த காரியத்தை குறித்து இயேசு வெளிப்படையாய் பேசினார்.
Don't say I have given it to God and I can't help you.
நான் தேவனுக்கு கொடுத்து விட்டேன், உங்களுக்கு உதவி செய்ய முடியாது என்று
சொல்லாதீர்கள். Help your parents.
உங்களுடைய பெற்றோர்களுக்கு உதவி செய்யுங்க.
Even if you don't give the tithe, that's okay.
அவன் தசமபாகம் கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை.
The only church that teaches that today is our CFC.
இதை கற்றுக் கொடுக்கிற ஒரே ஒரு சபை CFC சபை.
You go to our CFC website, you'll see there.
CFC website-ல நீங்கள் போனீர்களென்றால் அதை பார்ப்பீர்கள்.
On top it's written about us.
மேலே எங்களை குறித்து என்று எழுதப்பட்ட
காரியம். And look for the financial policy.
அதில் இருக்கிற பணக்கான கோட்பாடுகள் என்று எழுதப்பட்டிருக்கு.
Do you have need in your family?
உங்களுடைய குடும்பத்திலே தேவைகள் இருக்கிறதா?
Your children,
உங்களுடைய பிள்ளைகள்,
your parents, anyone,
யா உங்கள் பெற்றோருக்கு யாருக்காவது தேவை இருக்கா?
Don't put money in the offering box in CFC.
காணிக்கை CFC ல இருக்க காணிக்கை பாக்ஸ்லயே உங்களுக்கு காணிக்கை போட வேண்டாம்.
Take care of your family needs.
உங்களுடைய குடும்ப தேவைகளை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள்.
God is not going to punish you.
தேவன் உங்களை தண்டிக்க போவதில்லை.
He doesn't want your money.
உங்களுடைய பணம் அவளுக்கு அவசியம் இல்லை.
Where did I learn that?
அதை நான் அங்கிருந்து கற்றுக்கொண்டேன்.
Here, here.
இந்த இடத்திலிருந்து.
You neglect your family members and you give to God. God says he doesn't want that money.
நீங்கள் உங்கள் குடும்பத்தின் நபர்களை அசட்டை செய்து தேவனுக்கு கொடுக்கிறீர்கள். தேவன் அப்படிப்பட்ட பணம் அவருக்கு அவசியம் இல்லை.
You know, there's a beautiful balance in the teaching of Jesus.
இயேசு கிறிஸ்துவின் அந்த போதனையிலே சரியான சமரசம் காணப்படுகிறது.
To follow Jesus means to honor our parents.
நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது என்றால் நம்முடைய பெற்றோர்களை நாம் கனப்படுத்துவது.
We must have that balance to be detached from them when we are married.
அவர்களோ நாம் திருமணம் ஆகும்போது அவர்களிலிருந்து நாம் பிரிக்கப்பட வேண்டும்.
To care for them when they are in need.
அவர்கள் தேவையாய் இருக்கும்போது அவரை நாம் பொறுப்பெடுக்க வேண்டும்.
But not to become their slaves.
ஆனால் அவர்களுக்கு அடிமைகளாய் மாறிவிட கூடாது.
If you honor God, God will honor you.
தேவன் நீங்கள் தேவனை கனப்படுத்தினால் தேவன் உங்களை கனப்படுத்துவார்.
So then when Jesus grew up.
இயேசு கிறிஸ்து வளர்ந்த பிறகு.
How did he earn his living?
எப்படி அவர் பணம் சம்பாதித்தார்?
He worked as a carpenter.
அவர் ஒரு கார்பெண்டராய் ஒரு தச்சனாய் வேலை செய்தார்.
Joseph had died when Jesus was a young man.
இயேசு கிறிஸ்து வாலிபனாய் இருந்தபோது யோசேப் மரித்து விட்டார்.
His mother was a widow.
அவருடைய தாயார் விதவையாய் இருந்தார்.
And he had four younger brothers and two younger sisters.
நான்கு இளைய தம்பிகள் இருந்தால் இரண்டு சகோதரிகள் இருந்தார்.
So how many people in his family?
அவருடைய குடும்பத்தில் எவ்வளவு நபர்கள்?
He is his mother.
அவரும் அவருடைய தாயாரும்.
You read that in Mark chapter 6.
மார்க் 6 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம்.
Verse 3.
3வது வசனம்.
There you read about his job.
அவருடைய வேலையை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
He was a carpenter. Verse 3.
3வது வசனம். அவர் ஒரு தச்சன்.
He was the son of Mary, meaning Joseph had died.
மரியாளுடைய குமாரன், அதன் அர்த்தம் யோசேப் மரித்து விட்டார்.
Otherwise there is said son of Joseph.
என்றால் யோசேப்பின் குமாரன் என்று சொல்லியிருப்பார்கள்.
And he had four brothers.
நான்கு சகோதரர்கள்.
James, Joseph, Judas, Simon.
யூதா, சீமோன்.
And we don't know how many sisters, but sisters means at least two.
இங்க சகோதரிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. குறைந்தபட்சம் இரண்டு பேர் இருந்திருக்கலாம்.
Maybe more, I don't know.
அதைவிட அதிகமாகவும் இருந்திருக்கலாம்.
So minimum there were seven children that Joseph had, Mary had.
குறைந்தபட்சம் ஏழு பிள்ளைகள் மரியாளுக்கு இருந்திருக்கு.
Jesus plus six others.
இயேசு கிறிஸ்துவும் அவரோடு கூட ஆறு பேரும்.
Joseph had died.
யோசேப் மரித்து விட்டார்.
So how many people at home?
எவ்வளவு பேர் குடும்பத்தில் இருக்கிறார்கள்?
மரியால், ஜீசஸ் and six others.
மற்ற ஆறு பேர்,
eight people.
எட்டு பேர்.
And Jesus was the oldest brother.
இயேசு கிறிஸ்து மூத்த குமாரனா இருந்தார்.
And he had to work and support all of them.
அவர் வேலை செய்து அவர்கள் எல்லோரையும் அவர் நடத்த வேண்டும்.
How many of you have got eight members in your family that you have to support?
நீங்கள் பராமரிக்க வேண்டிய எட்டு நபர்கள் உங்கள் குடும்பத்தில் எவ்வளவு பேர் வைத்து இருக்கிறார்கள்?
You hardly find anybody with six children nowadays.
இந்த நாளிலே ஆறு பிள்ளைகள் இருக்கிறவர்களை நாம் பார்ப்பது மிக அரிது.
And Jesus had to work and he didn't have a big technical job.
அவர் வேலை செய்ய வேண்டும், மிக அதிகமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வேலை அவருக்கு இல்லை.
You've seen carpenters, how much do they earn?
தச்சர்களை பார்க்கையில் எவ்வளவு சம்பாதிப்பார்கள்?
He lived in a simple house.
ஒரு சாதாரண வீட்டிலே வாழ்ந்தார்.
Worked hard.
கடினமாக உழைத்தார்.
Supported his family.
தன்னுடைய குடும்பத்தை பொறுப்பெடுத்துக் கொண்டார்.
He never cheated anybody.
யாரையும் ஏமாற்றவில்லை.
Upright.
நேர்மையாக இருந்தார்.
That's how he set us an example saying follow me.
அதனால்தான் அவர் நமக்கு முன்மாதிரியாக இருந்து என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார்.
He did not live a luxurious life.
அவர் ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழவில்லை.
I'm sure there were many struggles.
அவருக்கு அநேக போராட்டங்கள் இருந்திருக்கு.
Now itself you know in every home sickness comes.
இந்த நாளிலே எல்லா குடும்பங்களுக்கும் வியாதி வருகிறது.
And in those days when there were more germs and no medicines, you think people didn't get sick?
அந்த நாட்கள் அதிக கிருமிகள் எல்லாம் இருந்தது. அதிக ஜனங்கள் வியாதியா இருந்திருக்கலாம்.
There must have been sickness in that home.
அந்த குடும்பத்திலும் வியாதி இருந்திருக்கலாம்.
Struggle through all that. Jesus struggled through all these things that we experience in our life.
நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவித்த எல்லாவற்றையும் வழியா இயேசு கடந்து போனார்.
But he never lost his devotion to his father.
ஆனால் தன் தகப்பன் மேல் இருந்த பக்தி இழந்து போகவில்லை.
There we learn how to be always hot.
அப்போ அங்குதான் கற்றுக்கொள்கிறோம் எப்படி எப்பொழுதும் அனலா இருப்பது.
That just because I have lot of responsibilities in home doesn't mean I lose my fire for God.
நான் குடும்பத்தில் அதிக பொறுப்பு இருப்பதனால் தேவன் மேல் இருக்கிற அக்னியை நான் இழந்து விடுவேன் என்று.
I told you that Jesus had more family members than you.
உங்கள் குடும்பத்தை விட இயேசுக்கு குடும்பத்தில் அதிக நபர்கள் இருந்தார்.
I had only four sons.
எனக்கு நான்கு பிள்ளைகள் மட்டும்.
My wife and I, there were only six of us in the family.
நானும் என் மனைவியும் வெறும் ஆறு பேர் எங்கள் குடும்பத்தில் இருந்தோம்.
Jesus had eight.
இயேசு கிறிஸ்துவின் குடும்பத்தில் எட்டு பேர் இருந்தார்.
My home was bigger than Jesus' home.
என்னுடைய குடும்பம் இயேசு கிறிஸ்துவின் குடும்பத்தை விட.
But if Jesus complained once in his life, he would have sinned.
இயேசு கிறிஸ்து ஒருமுறை அவர் குறை சொல்லி இருந்தால் அவர் பாவம் செய்திருப்பார்.
He never complained, he never murmured.
எந்த விதமான முறுமுறுப்பும் எந்த விதமான குறை சொல்லுதலும் இல்லை.
And he worked hard.
அவர் கடினமாய் உழைத்தார்.
And earned his living.
சொந்த பணத்தை சம்பாதித்தார்.
He did not work in order to have a luxurious lifestyle.
மிக உதாரத்துவமா ஒரு செழிப்பான வாழ்க்கை வாழும்படியாய் அவர் தன்னுடைய வாழ்க்கையை கட்டவில்லை.
In the fear of his heavenly father.
தன்னுடைய பரலோக தகப்பனின் பயத்திலே அவர் வாழ்ந்தார்.
And struggled to survive, to take care of his family.
அவருடைய குடும்பத்தை பொறுப்பெடுவதற்கு அவர் பிரயாசப்பட்டு போராட வேண்டியதாக இருந்தது.
Worked hard from morning till evening.
காலையிலிருந்து மாலை வரை கடினமாய் உழைத்திருந்தார்.
A great example for us.
நமக்கு ஒரு மிகப்பெரிய முன்மாதிரியாக இருக்கிறார்.
Even if he started working at the age of 18.
18 வயதில் அவர் வேலை செய்ய ஆரம்பித்திருந்தாலும் கூட.
Till the age of 30, he worked for 12 years and earned his living and supported his family.
30 வயது வரை அவர் 12 வருடம் வேலை செய்து தன்னுடைய குடும்பத்தை அவர் பராமரித்து
supported his younger brothers and sisters.
தன்னுடைய தம்பிகள் சகோதரிகளுக்கும் உதவி செய்தார்.
Widowed mother.
தன்னுடைய விதவையான தாய்க்கு உதவி செய்தார்.
Let nobody think here I am struggling to survive.
நான் வாழ்வதற்கு போராடுகிறேன் என்று ஒருவரும் நினைக்காதீர்கள்.
Don't think that you need the luxuries of the world in order to live.
இந்த பூமியிலே வாழ்வதற்கு உலகப்பிரகாரமான செழிப்பான காரியங்கள் அவசியம் என்று நினைக்காதீர்கள்.
Jesus never had a washing machine.
இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த வாஷிங் மெஷினும் இல்லை.
He had no microwave, no electronic gadgets.
Enda microwaveum enda electronic kaariyum avaduthillai.
He had no gas stoves.
Enda vidhamana gas stove avaduthillai.
Think of life in a poor village.
Oru yeyumeyana gramathile irukkira vaazhkaiyai yosithu paaru.
And to live there without any complaint for 30 years.
30 vayadu varai 30 varadangal enda vidhamana kuraiyillada oru vaazhkai.
How did he do it?
Eppadi seidhar?
Through the power of the Holy Spirit.
பரிசுத்தாவின் வல்லமையினாலே.
Let the Holy Spirit show you the example of Jesus.
இயேசு கிறிஸ்துவின் முன்மாதிரி பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு காண்பிப்பார்கள்.
Don't get discouraged.
சோர்ந்து போகாதீர்கள்.
The Holy Spirit will show you you're not like that but I'll make you like that.
பரிசுத்தாவியானவர் சொல்வார் நீ அப்படி இல்லை ஆனால் அப்படி நான் உன்னை மாற்றுவேன்.
When you say oh Lord I see your glory.
ஆண்டவரே உங்களுடைய மகிமையை நான் பார்க்கும் பொழுது.
I am so lazy when I compare myself with you.
நான் உம்மோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நான் சோம்பேறியா இருக்கிறேன்.
Small little things go wrong in the house and I complain and grumble.
சிறு காரியங்கள் வீட்டிலே தவறாய் போகும்போது முறுமுறுத்து குறை சொல்கிறவனாய்
இருக்கிறேன். How many 101 things must have gone wrong in those 12 years in your home?
உங்களுடைய வாழ்க்கையிலே 12 வருடங்களிலே எவ்வளவு காரியங்கள் தவறாய் போயிருக்கு.
But you never complained.
நீ குறை சொல்லவில்லை.
Okay, I'll find some way to solve it.
அதை சரிபடுத்துவதற்கு வேறு வழியை நான் பார்ப்பேன்.
See, Mary must have seen that.
மரியாள் அதை பார்த்திருப்பார்.
He'd seen how any type of problem arose, Jesus would find some way to solve it.
எந்த விதமான பிரச்சனை வரும்பொழுது அதற்கான தீர்வை இயேசு கிறிஸ்து கண்டிருப்பார்.
And Mary watched it. Any difficulty, Jesus will find some way to find some solution to.
அதை கவனித்துக் கொண்டிருப்பால் மரியாள் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாவற்றுக்கும் இயேசு கிறிஸ்து ஒரு தீர்வு வைத்திருந்தார்.
That's why in the marriage of Cana.
அதனால தான் கானா ஒரு கல்யாணத்தில்
there was no wine.
அங்கு திராட்சையரசம் குறைவுபட்ட போது
let me go to Jesus.
இயேசு கிறிஸ்துவிடத்தில்
நான் போய் I have seen him so many years, he could solve any problem.
அவர் अनेक வருடங்கள் எல்லா பிரச்சனையும் தீர்க்க கூடியவர்.
That's why he went to him.
அதனால தான் அவரிடத்திற்கு போனார்.
Otherwise why should Mary go to tell Jesus there's no wine here, what can Jesus do about it?
மரியாள் ஏன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் போய் திராட்சையரசம் இல்லை என்று சொல்ல வேண்டும்? அவர் என்ன செய்ய முடியும்?
My son has got some way. She didn't expect a miracle, but she knew that Jesus can do something.
என்னுடைய மகன் ஏதாவது ஒரு வழியை செய்வார், ஒருவேளை அற்புதம் செய்வார் என்று எதிர்பார்க்கவில்லை, ஆனால் இயேசு கிறிஸ்துவால் ஏதாவது செய்ய முடியும் என்று நம்பினார்.
I see there what an example it is for us to follow.
அதை நம்முடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது.
Very limited resources.
மிக குறைவான அந்த சம்பளங்களை வைத்து
in poverty.
வறுமையில்
வித் 6 children in the home.
ஆறு பிள்ளைகள் வீட்டில் இருக்கும் பொழுது
no separate bedrooms for them all to stay in.
அவர்கள் எல்லாரும் தூங்குவதற்கு படுக்கை அறை எல்லாம் இல்லை.
I think all of them slept on the floor in one room.
ஒரே அறையிலே எல்லாரும் தரையிலே படுத்திருந்தார்கள்.
6 children all sleeping on the floor in one room.
ஆறு பிள்ளைகள் எல்லாருமே தரையிலே ஒரே அறையிலே படுத்திருக்காங்க.
Bathrooms outside the house.
பாத்ரூம் வீட்டுக்கு வெளியே இருந்தது.
That's how he lived.
அப்படி தான் இயேசு வாழ்ந்தார்.
I think of all these things.
இந்த காரியங்களை நான் சிந்தித்து
பார்க்கிறேன். And I say, Lord, I will never complain in my life about any inconvenience in my house.
ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எந்தவிதமான அசௌகரியத்தை குறித்து நான் குறை சொல்ல
மாட்டேன். We are used to so much comfort and luxury. Small little thing happens, we complain.
நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளவு சௌகரியமான வாழ்க்கைக்கு நாம் பழகிக்கொண்டதால் சிறிய காரியமா இருந்தாலும் கூட நாம் குறை சொல்ல தொடங்குவோம்.
You think Jesus could have rich food every day in the breakfast, lunch and dinner?
அவர் இயேசு கிறிஸ்து அவருடைய breakfast, lunch, dinner நல்ல நல்ல ஆகாரமாய் அவர்
உணர்ந்திருப்பார். He was a poor carpenter.
அவர் ஒரு ஏழ்மையான தச்சனா இருந்தார்.
He had to feed eight mouths at home.
ஒரு நாளைக்கு எட்டு பேருடைய அவர் பசி ஆற்ற வேண்டியதா இருந்தது.
These are all the glory of Jesus.
இது எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் மகிமையா இருக்கு.
This is what it means to be on fire for the Lord.
இதுதான் இயேசு தேவனுக்கென்று அக்னியா இருப்பதற்கான அர்த்தம்.
On fire for the Lord doesn't mean shouting and preaching.
அகனலா இருப்பது என்றால் சத்தமாய் பிரசங்கிப்பதல்ல.
Or clapping and singing, that's all easy.
கை தட்டி பாடுவது அதெல்லாம் எளிதான காரியம்.
Being on fire for the Lord means obeying God in the little things in your home.
தேவனுக்கென்று அனலா இருப்பது குடும்பத்தில் இருக்கிற சிறிய காரியங்களுக்கு அவர் கீழ்ப்படிவது.
Helping others in your home.
குடும்பத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கு உதவி செய்வது.
Being kind and forgiving.
அவர்களுக்கு அவர்கள் மேல் சாந்தமாக இருந்து மன்னிப்பது.
Never complaining about anything.
எதை குறித்தும் குறை சொல்லாமல்
இருப்பது. Always wanting to be helpful.
எப்பொழுதுமே உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பது.
What a wonderful influence Jesus must have been in that home.
இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட அவ்வளவு அற்புதமான தாக்கத்தை அந்த குடும்பத்தில்
செய்தார். His brothers and sisters were not like that.
அவருடைய சகோதரர்களும் சகோதரிகளும் அப்படிப்பட்டவர்களா இருந்தது.
Imagine a home where four brothers and sisters are always complaining, mommy, why is it like this and why is it like that?
குடும்பத்தில் யோசிச்சு பாருங்கள், நான்கு சகோதரர்கள் சகோதரிகள் எப்பொழுதுமே ஏன் இப்படி இருக்கிறது, அம்மா ஏன் இப்படி இருக்கிறது என்று குறை சொல்கிறவர்கள்.
There is one young man who has no complaint.
ஒரு வாலிபன் எந்த விதமான குறைவும் இல்லை.
He tries to calm his brothers and sisters. Don't worry, we'll do something about it.
தன்னுடைய சகோதர சகோதரிகளை நீங்கள் கவலைப்படாதீர்கள், ஏதாவது ஒன்று செய்யலாம்.
No, is the problem okay, we'll solve it.
பிரச்சனை அதை நாம் சரி செய்யலாம்.
It's wonderful to have a young man like that.
அப்படி ஒரு வாலிபனை வைத்துக் கொண்டிருப்பது அற்புதமான காரியம்.
Wonderful to have young people like that in the church.
சபையில் அப்படிப்பட்ட வாலிபர்களை வைத்துக் கொண்டிருப்பது அற்புதமான காரியம்.
We have so many luxuries today.
இன்று அநேக விதமான நல்ல சௌகரியங்கள் நமக்கு இருக்கு.
So many complaints.
அநேக குறைகளும் இருக்கு.
Murmuring, if we don't get this, we don't get that.
அதை நான் கிடைக்கவில்லை, இது எனக்கு கிடைக்கவில்லை என்று முறுமுறுப்பு.
It's not God's way.
அது தேவனுடைய வழி அல்ல.
That simple way he lived in his house is my example.
அவர் எளிமையாய் தன்னுடைய வீட்டிலே வாழ்ந்ததுதான் எனக்கு முன்மாதிரி.
And children, please learn from that.
பிள்ளைகளே, நீங்கள் அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள்.
Don't complain that in that house they can afford that, in that house they can afford that.
இந்த வீட்டிலே அவர் அதை வாங்குறார், அந்த வீட்டிலே அதை வாங்குறார் என்று குறை சொல்லாதீர்கள்.
That's okay. Think of Jesus' home.
அது பரவாயில்லை, இயேசு கிறிஸ்துவின் குடும்பத்தை யோசித்து
பாருங்கள். What did he have at his breakfast table?
அவருடைய breakfast table-ல என்ன வை சாப்பிட்டார்?
He had so many varieties of jam and honey and all types of things on the table. No.
பலவிதமான ஜாம், ஹனி, अनेक காரியங்கள் இருந்திருக்குமா?
It's a very simple lifestyle he had.
இயேசு கிறிஸ்து எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்.
Why didn't God send his son to a king? To a king's palace to live there.
ஏன் தேவன் தன்னுடைய குமாரனை ஒரு ராஜாவின் அரண்மனையிலே அங்கு வாழும்படி அனுப்பவில்லை?
Because then he can't be an example to all of us because most people in the world are poor.
ஏனென்றால் நமக்கு அவர் முன்மாதிரியா இருக்க முடியாது, உலகத்தில் இருக்கிற अनेகர் வறுமையில் இருக்கிறவர்.
You know how the wise men came from a long distance to hearing about the birth of Jesus?
இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கேட்ட அந்த ஞானிகள் தூரத்திலிருந்து வந்தார்கள்.
They were very wise.
அவர்கள் மிக ஞானவான்கள்.
Followed the star all the way to Jerusalem.
எருசலேம் வரை அவர்கள் நட்சத்திரத்தை பின்பற்றி வந்தார்கள்.
Then they became foolish.
அதற்கு பிறகு மதியினமாய் அவர் மாறினார்கள்.
They became foolish there.
அங்க அவர் மதியினமாய் மாறினார்.
Then they said, we don't have to follow the star now.
இப்பொழுது நாம் நட்சத்திரத்தை பின்தொடர வேண்டிய அவசியம் இல்லை.
We know where the king of the Jews will be born.
யூதர்களுக்கு ராஜா எங்கு பிறந்திருப்பார் என்று அறிந்திருக்கிறோம்.
Must be in the palace.
அரண்மனையிலே பிறந்திருப்பார்.
So they go to the palace.
அங்க அரண்மனைக்கு போகிறார்கள்.
Say Herod, where is the king of the Jews born?
ஏரோதே யூதர்களின் ராஜா எங்கு பிறந்திருக்கிறார்?
He said, I don't know.
எனக்கு தெரியாது.
And he asked all the priests and they said, not here. Bible says Bethlehem.
ஆசாரியர்கள் கூப்பிட்டு மற்றவர்களை வேதபாரங்களை கூப்பிட்டு கேட்கிறான், பெத்லகேமிலே பிறக்குவார்.
So then they realized their foolishness.
அப்பொழுதுதான் அவர்கள் தங்கள் மதியீனத்தை உணர்ந்து கொண்டார்.
The foolishness was they thought the king of heaven will be born in a palace.
அவர்களுடைய மதியீனம் அந்த ராஜா அரண்மனையிலே பிறக்க போகிறார்.
Then they humbled themselves and followed the star again.
அதற்கு பிறகு தங்களை தாழ்த்தி அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து போனார்.
By the time they reached Bethlehem,
அவர்கள் பெத்லகேமிலே சேருவதற்கு முன்பதாகவே
they missed something.
ஒரு காரியத்தை இழந்து போனார்கள்.
They missed what the shepherds saw.
அந்த மேய்ப்பர்கள் பார்த்த அந்த காரியத்தை அவர்கள் பார்க்க தவறி விட்டார்கள்.
The shepherds saw this wonderful picture.
இந்த மேய்ப்பர்கள் அற்புதமான இந்த படத்தை பார்த்தார்கள்.
Of Almighty God.
தேவ சர்வ வல்லமையுள்ள தேவன்.
Come as a little baby.
ஒரு சிறு குழந்தையாய்.
Lying in a cattle feeding trough.
ஒரு
the feeding bucket of the cattle.
அந்த மிருகங்களுக்கு ஆகாரம் கொடுக்கக்கூடிய அந்த பாத்திரத்தில்
all the cows and donkeys and all there.
அங்க மாடுகளும் அங்க இருக்கிற கழுதைகளையும் சுற்றி நின்று கொண்டிருந்தது.
But by the time the wise men came.
ஆனால் ஞானவான்கள் அந்த ஞானிகள் வருவதற்கு முன்பதாக
there were some rooms vacant in Bethlehem and they moved there. Joseph and Mary moved there.
பெத்லகேமிலே அவர்களுக்கு ஒரு அறை கிடைத்திருக்கும். யோசேப்பும் மரியாளும் அங்கே போய் விட்டார்கள்.
I wish I had seen Jesus in that eating trough of the cows.
அந்த மிருகங்கள் சாப்பிடுகிற அந்த அந்த ஆகாரம் கொடுக்கிற அந்த பாத்திரத்தில் இயேசு கிறிஸ்துவை நான் பார்த்திருந்தால் நான் விரும்புகிறேன்.
It is a great honor to see the son of God being born in such a humble circumstance.
தேவகுமாரன் அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையான இடத்தில் பிறப்பது பார்ப்பது மிக்க அற்புதமான ஒரு காரியம்.
To see a child in a house is not a strange thing. All children are in houses.
ஒரு குழந்தை வீட்டிலே பிறந்திருப்பதை பார்ப்பது ஆச்சரியமான காரியம் இல்லை. எல்லா குழந்தைகளும் வீட்டிலே பிறக்கிறார்கள்.
The shepherds could see that.
மேய்ப்பர்கள் மாத்திரமே பார்க்க முடிந்தது.
They went immediately.
அவர்கள் உடனடியாக போனார்கள்.
The wise men missed it.
ஆனால் அந்த ஞானிகள் அதை பார்க்க
தவறிவிட்டார்கள். They followed the star. They have seen it.
அவர்கள் நட்சத்திரத்தை பின்தொடர்ந்திருந்தால் அதை பார்த்திருக்கலாம்.
If you follow the word of God, the star is a picture of the word of God.
அந்த நட்சத்திரம் தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பனையாக
இருக்கும். If you follow the word of God only, you will see the glory of Jesus.
ஏ தேவனுடைய வார்த்தை மாத்திரம் நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்றால் இயேசுவின் மகிமையை பார்க்க முடியும்.
But if you stop following it at some time,
ஏதோ ஒரு நேரத்திலே அதை தொடர்ந்து பார்க்க தவறுவீர்கள் என்றால்
think you are a wise man.
நீங்கள் ஞானவான்கள் நினைப்பீர்கள்
என்றால் I know where to find Jesus.
எனக்கு இயேசு கிறிஸ்து எங்க பார்க்க வேண்டும் தெரியும்.
You will go astray just like those wise men.
அந்த ஞானிகளைப் போல நீங்களும் வழிதவறி போவீர்கள்.
Today also people look for the body of Christ.
இன்றும் ஜனங்கள் கிறிஸ்துவின் சரீரத்தை பார்க்கிறார்கள்.
Oh, it must be in this big cathedral.
இந்த மிகப்பெரிய இந்த தேவாலயத்தில்
இருப்பார். Maybe in this big church which has got 30,000 people.
30,000 பேர் இருக்கிற இந்த மிகப்பெரிய சபையிலே இருக்கும்.
Those are the foolish people.
அது மதியீனமான ஜனங்கள்.
And you find Jesus is somewhere else.
இயேசு கிறிஸ்து வேறு இடத்தில் இருக்கிறதை பார்க்கிறோம்.
And so finally anyway they saw Jesus.
கடைசியாக அவர் இயேசு கிறிஸ்துவை சந்தித்தார்கள்.
The glory of Jesus is not seen in this worldly honor.
இந்த உலக பிரகாரமான கணத்திலே இயேசு கிறிஸ்துவின் மகிமையை பார்க்க முடியாது.
He was born in a very lowly circumstance.
அவர் மிக தாழ்மையான ஒரு சூழ்நிலையிலே பிறந்தார்.
See, if you want to see the glory of Jesus,
இயேசு கிறிஸ்துவின் மகிமையை நீங்கள் பார்க்க விரும்பினால்,
it is in humiliation.
தாழ்மையிலே அதை நாம் பார்க்க முடிகிறது.
We don't like to be humiliated.
நாம் ஒரு நாளும் மற்றவர்களால் தாழ்த்தப்படுவதை விரும்பவில்லை.
We like to impress people with a Christianity that's full of pomp and show and all that.
அதிகமான தோற்றம் அளிக்கிற மிக ஆடம்பரமான ஒரு கிறிஸ்தவத்தை ஜனங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறோம்.
Nowadays in some Pentecostal churches.
இந்த நாட்களில் சில பெந்தகோஸ்தி சபைகளிலே
they have a lot of money.
அதிகமான பணம் இருக்கிறது.
They have all these multicolored lights on the platform.
பிளாட்ஃபார்ம்லே பலவிதமான நிறங்களுள்ள லைட்களை போடுகிறார்கள்.
That is like these rock music concerts they have the world.
இந்த உலக பிரகாரமாக இருக்கிற ராக் மியூசிக்லே பாடுகிறவர்களை போல இருக்கிறார்.
Copy that because they want to attract the young people.
வாலிபர்களை ஈர்க்கும்படியாய் அதை அவர்கள் பார்த்து கொண்டு அதே போல செய்கிறார்கள்.
You know what we have prayed in CFC in Bangalore?
CFC பெங்களூர்லே நாங்கள் ஜெபிக்கிற காரியம் என்ன தெரியுமா?
Lord, we don't want to attract one person to our church by music.
ஆண்டவரே, எங்களுடைய இசையின் மூலமாய் ஒரு நபரை கூட இந்த சபையிலே நாங்கள் ஈர்க்க விரும்பவில்லை.
We don't want to attract one person by the size of our building.
நம்முடைய எங்களுடைய பில்டிங்கை பார்த்து அதன் நிமித்தமாய் ஒரு நபரை கூட நாங்கள் ஈர்க்க விரும்பவில்லை.
We don't even want to attract people by the number of people here.
இங்க இருக்கிற ஜனங்களின் எண்ணிக்கையை வைத்து நாங்கள் யாரையும் ஈர்க்க விரும்பவில்லை.
or even by the preaching
prasangathinal alla
we want to attract people by the glory of Jesus Christ
yesu christuvin magimeyin moolamai janangal irkkapada vendum
he was despised and rejected by men
avar arpani avar அசட்டை பண்ணப்பட்டு மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டார்
that is how the church should be
அப்படித்தான் சபை இருக்க வேண்டும்
not appreciated and respected by everybody
எல்லாராலும் பாராட்டப்பட்டு மிக மதிப்புக்குரியதாய்
பார்க்கப்பட this whole teaching that we hear everywhere nowadays
இந்த நாட்களிலே நாம் அதிகமாக கேட்கிற இப்படிப்பட்ட போதகங்கள்
if you follow jesus you'll become rich
நீங்கள் இயேசுவை பின்பற்றினால் ஐசுவரியவான்களாய்
மாறுவீர்கள் if you follow jesus you'll never become sick
நீங்கள் இயேசுவை பின்பற்றினால் வியாதியே உங்களுக்கு வராது
it's an absolute lie
அது முற்றிலுமாய் பொய்யான காரியம்
that is an old testament gospel
அது பழைய உடன்படிக்கையின் சுவிசேஷம்
what the lord told israel
அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொன்ன காரியம்
if you obey me
நீங்கள் எனக்கு கீழ்ப்படிந்தால்
First of all, I'll give you a land called Canaan.
கானான் என்ற தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன்.
I'll kill all your enemies.
உங்களுடைய எதிரிகள் எல்லாவற்றையும் கொண்டு போடுவேன்.
And I'll give you plenty of money.
அதிகமான ஐசுவரியத்தை உங்களுக்கு தருவேன்.
And I'm the Lord your healer.
நான் உங்களை சுகப்படுத்துகிற தேவன்.
But in the new covenant,
இந்த புதிய உடன்படிக்கையிலே,
does the Lord kill our enemies?
நம்முடைய எதிரிகளை தேவன் கொல்கிறாரா?
Look at the enemies who killed Jesus.
இயேசு கிறிஸ்துவை கொன்ற எதிரிகளை பாருங்கள்.
Who got killed?
யார் கொல்லப்பட்டார்கள்?
The enemies of the Son of God.
தேவகுமாரன் கொல்லப்பட்டாரா? எதிராளிகள் கொல்லப்பட்டார்கள்.
Son of God got killed.
தேவகுமாரன்
கொல்லப்பட்டார். The Old Testament Goliath got killed.
பழைய உடன்படிக்கையிலே கோலியாத் கொல்லப்பட்டான்.
But in the New Testament the son of David gets killed.
ஆனால் புதிய உடன்படிக்கையிலே தாவீதின் குமாரன் கொல்லப்பட்டார்.
There David wins the victory.
அந்த தாவீது ஜெயங்கோ ஜெயாலியா.
Here the son of David is killed.
இங்கு தாவீதின் குமாரன் கொல்லப்படுகிறான்.
And it looks as if Goliath has won.
இங்கு பார்க்கும்போது கோலியாத் தான் வென்றது போல இருக்கிறது.
You understand new covenant.
இதுதான் புதிய உடன்படிக்கை.
What did they do with the greatest apostle Paul?
அப்போஸ்தலன் மிகப்பெரிய அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என்ன நடந்தது?
You know how he died?
எப்படி அவர் மரித்தார் தெரியுமா?
They cut off his head for preaching the gospel.
சுவிசேஷத்தை பிரசங்கித்ததாலே அவருடைய சிரச்சேதம் பண்ணப்பட்டார்.
Is that what it means to be a servant of God?
அதுதான் இந்த தேவனுடைய ஊழியக்காரன் என்பதற்கான அர்த்தமா?
New covenant is very different from old covenant.
புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கையிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது.
In the new covenant the blessing is suffering and becoming like Christ.
புதிய உடன்படிக்கையிலே நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம் உபத்திரவங்களும் இயேசுவை போல மாறுவதும்.
The old covenant is prosperity and health.
பழைய உடன்படிக்கை செழிப்பும் சுகமும்.
Jesus did not come with that message.
அப்படிப்பட்ட செய்தியோடு இயேசு கிறிஸ்து வரவில்லை.
Don't be deceived by that preaching today.
அப்படிப்பட்ட பிரசங்கத்தினால் வஞ்சிக்கப்படாதே.
And I'll prove it to you.
நான் உங்களுக்கு நிரூபித்து காண்பிக்கிறேன்.
Please listen carefully.
தயவு செய்து கவனமாய் கேளுங்கள்.
Have you ever met any man a woman on the face of the earth who does not want to become rich
enda inda ulagathile irukkira enda manidhanavadu naan aishwaryamai vaara maara vendum endru viruppamattavala irukkadai paathirukkeengala
is there anybody here who doesn't want more money
inga irukkira yaarukavadu enak inimel panam avasiyam illai endru solla mudiyuma
don't pretend speak the truth
neengal apdi illada pol thottam alikkadirungal unmai
solla you all want more money
ellarkume adhigamaana panam avasiyam
the beggar on the street wants more money
தெருவில் இருக்கிற பிச்சைக்காரனுக்கு அதிக பணம் அவசியம்
the richest man in india wants more money
இந்தியாவில் இருக்கிற ஐஸ்வர்யவானா இருக்கிற மனிதருக்கும் பணம் அவசியம்
everybody wants more money
எல்லோருக்குமே பணம் அவசியமா இருக்கு
okay second question
இரண்டாவது கேள்வி
is there anybody here who doesn't want more health
இன்னும் அதிகமான ஆரோக்கியம் எனக்கு அவசியம் இல்லை என்று சொல்லுகிறவங்க
யாரா இருக்கிறார்கள் who doesn't want to be completely free from sickness
எல்லா விதமான வியாதியிலிருந்து நான் முற்றிலுமாய் விடுதலை அடைய வேண்டும் என்று விரும்பாதவர்கள் இருக்கிறார்களா
everybody wants to be healthy
எல்லோருமே ஆரோக்கியமா இருக்க வேண்டும்
everybody wants to be wealthy in the whole world
இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஐஸ்வர்யவானா இருக்க விரும்புறாங்க
hindus Muslims Christians everybody
Hindu Muslim Christavar anaivarume
everybody wants health and wealth
ellorukkume nalla aarogyamum nalla aishwaryamum thevai
if that was the message Jesus came with why did they kill him
appadi patta seidiyodu yesu christu vandirundal yen avare kolai seidargal
they shouldn't have killed him they made him the king of the whole world
avare kolai seiyamal avare rajavai ulagathin rajavai
maathu how is it today people are preaching that Jesus came with that message
appo indru yen janangal yesu christu andha seidiyodu vandar endru prasangikkiraanga
that way you're attracting the wrong type of people
and vidathile thavarana janangalai neengal irukkireergal
jesus came to give us spiritual wealth and spiritual health
aandavar nammudaiya vaazhkaiyile aavikkuriya aishwaryathiyum aavikkuriya aarogyathiyum tharumbadi vandhar
that is the message we preach in cfc and a lot of people don't want that
adaithan cfc le naangal prasangikkirom anegarukku adukku ketku viruppam
that is why I say we are different from these other people
adanal dhaan mattavarle paarkil naangal vithyasamaanavargal endru solgirom
we don't say we are better I don't use that word
naangal avarle kaattilum meedanavargal endru sollavillai
we are different
அவர்களை பார்க்கலாம்
வித்தியாசமானவர்கள்
இயேசு கிறிஸ்து பிரசங்கித்த அந்த வார்த்தைகளை சுவிசேஷத்தை பிரசங்கிக்க
ஃபால்ஸ் டீச்சிங் டு சே தட் ஜீசஸ் கேன் மேக் யூ வெல்தி
ஆண்டவர் உங்களை ஐஸ்வர்யவான்களாக மாற்றுவார் என்பது தவறான சுவிசேஷம்
பிகாஸ் தி முஸ்லிம்ஸ் அண்ட் ஹிந்துஸ் ஆல்சோ சே தட்
ஏனென்றால் முஸ்லிம்களும் இந்துக்களும் அதையே சொல்கிறார்கள்
தி முஸ்லிம்ஸ் சே அல்லாஹ் கேன் மேக் யூ வெல்தி
முஸ்லிம் சொல்கிறார் அல்லாஹ் உங்களை அதிக ஐஸ்வர்யவானாய் மாற்றுவார்
Look at the Saudi Arabian king.
Saudi Arabian rajavai paarungal.
Oh, look at all the sheikhs in Dubai and Abu Dhabi and all these places.
Dubai, Abu Dhabi pondra edangal irukkira andha sheikh galai paarungal.
You Christians come to us to get work in the Gulf countries to get money.
Indha kristavargal engalidathile neengal varugireergal panam sambaadippadharkai.
Look at all the now Christians who have gone to the Gulf to make money.
Evlo kristavallathavargal Gulf ku poi panam sambaadhikka pogrargal.
Muslims say Allah has made us wealthy to give Christians jobs to you Christians.
Allah engalai aishwaranagalaaki kristavallagi ungalku velai kidaikka udhavi seidhirukkar.
And the Christians beg and say please give us a visa to come to your country.
கிறிஸ்தவர்கள் பிச்சை எடுத்து எப்படியாவது உங்கள் நாட்டுக்கு வரத்துக்கு விசா கொடுங்கள் என்று கேட்கிறார்.
See how powerful Allah is.
எவ்வளவு வல்லமை உள்ளவர் அல்லாஹ் என்பதை பார்க்கிறீர்களா?
If wealth is the great thing, we have to say that Allah is very powerful.
ஐஸ்வர்யம் தான் மிக வல்லமையானது என்றால் அல்லாஹ் வல்லமை உள்ளவர் என்று சொல்ல வேண்டும்.
What do the Hindus in India say?
இந்தியாவில் இருக்கிற இந்துக்கள் என்ன சொல்கிறார்கள்?
Which Christian is the richest man in India?
எந்த கிறிஸ்தவன் இந்தியாவிலே மிக ஐஸ்வர்யனா இருக்கிறார்?
Your Jesus has not made you rich.
இயேசு கிறிஸ்து உங்களை ஐஸ்வர்யனா மாற்றவில்லை.
The richest people in India are the Hindus who worship Lakshmi.
இந்த இந்தியாவில் இருக்கிற ஐஸ்வர்யவான்களா இருக்கிறவர்கள் லட்சுமியை அவர் வழிபடுகிற இந்துக்கள்.
Go and see the list of all the richest people in India.
இந்தியாவில் இருக்கிற ஐஸ்வர்யவான்களுடைய பட்டியலை பாருங்கள்.
Not one of them is a Christian.
ஒருவர் கூட கிறிஸ்தவர் அல்ல.
What does that prove?
அது எதை காண்பிக்கிறது?
Does it prove that Lakshmi is better than Jesus?
அது லட்சுமி இயேசு கிறிஸ்துவோட மேலானவர் சொல்லுகிறது.
See what a false gospel it is to say that Jesus makes you wealthy.
இயேசு கிறிஸ்து உங்களை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குவார் என்பது எவ்வளவு தவறான ஒரு சுவிசேஷமா
இருக்கு. If you say that, then you have to say that Lakshmi and Allah are superior to Jesus.
நீங்கள் அப்படி சொல்லுவீங்களென்றால் அல்லாஹ்வும் லட்சுமியும் இயேசுவை விட மேலானவர்கள் என்று சொல்லுகிறது.
They have given their followers much more money than Jesus has given his followers.
ஏனென்றால் அவர்களை பின்பற்றி வருகிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு அதிக பணத்தை கொடுத்திருக்கார்.
Why am I saying this so strongly?
ஏன் இதை இவ்வளவு கண்டிப்பாய் நான் சொல்கிறேன்?
Because this false gospel is being preached all over India.
ஏனென்றால் இப்படிப்பட்ட தவறான சுவிசேஷம் இந்தியா முழுவதும் பிரசங்கிக்கப்படுகிறது.
Particularly by Pentecostals and Charismatics.
குறிப்பாக பெந்தகோஸ்தே கரிஸ்மேட்டிக்கள் இருக்கிறவர்கள்.
I am against them. I am against the false gospel.
நான் அவர்களுக்கு எதிராளி அல்ல, ஆனால் அந்த சுவிசேஷத்துக்கு எதிரானவன்.
I am not saying we are better than them.
அவர்களை காட்டிலும் நாங்கள் மேலானவர் என்று சொல்லவில்லை.
I am saying that is a false gospel which I am determined to expose till the end of my life.
அது தவறான உபதேசம். அந்த காரியத்தை நான் கடைசி வரை நான் அதை வெளிப்படுத்த நான் ஆயத்தமா
இருப்பேன். My Jesus is being disgraced by those people.
ஏனென்றால் என்னுடைய இயேசு கிறிஸ்து அவர்களால் அவமானப்படுத்தப்படுகிறார்.
They make him inferior to Allah and லட்சுமி.
அல்லாஹ் லட்சுமியை விட அவர் குறைந்தவர் என்பதை அவர்கள் காண்பிக்கிறார்.
I'll tell you what Jesus can do which nobody else can do.
இயேசு கிறிஸ்து செய்யற அந்த காரியத்தை யாரும் செய்ய முடியாது. எந்த காரியத்தை செய்ய?
He can free you from anger.
உங்களுடைய கோபத்திலிருந்து விடுதலை ஆக்க
முடியும். He can free you from sexually dirty thoughts.
அசுத்தமான பாலிய சிந்தையிலிருந்து விடுதலை ஆக்க முடியும்.
He can free you from murmuring and grumbling.
முறுமுறுப்பிலிருந்து குறை சொல்லிலிருந்து விடுதலை ஆக்க முடியும்.
He can free you from loving money.
பணத்தை நேசிப்பதிலிருந்து உங்களை விடுதலை ஆக்க முடியும்.
He can free you from anxiety.
எல்லா விதமான கவலையிலிருந்து உங்களை விடுதலை ஆக்க முடியும்.
He can free you from discouragement.
உங்களுடைய சோர்விலிருந்து உங்களை விடுதலை ஆக்க முடியும்.
He can free you from hating people.
ஜனங்களை பகைக்கிறதிலிருந்து விடுதலை ஆக்க முடியும்.
That is the spiritual wealth Jesus can give.
அதுதான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார்.
That is the gospel we preach.
அப்படிப்பட்ட சுவிசேஷத்தை நாங்கள் பிரசங்கிக்கிறோம்.
And that is the fire that God puts in our heart.
அந்த அக்னியை தான் தேவன் நம்முடைய இருதயத்திலே போடுகிறார்.
So it's very important for us to see the true gospel and the false one.
உண்மையான சுவிசேஷத்தையும் தவறான சுவிசேஷத்தையும் காப்பது மிக நாம் பார்ப்பது முக்கியமான காரியமாக இருக்கு.
I love Hindus, Muslims, everyone.
நான் இந்து முஸ்லிம் அனைவரையும் நேசிக்கிறேன்.
But I say Jesus Christ is the way to the Father.
ஆனால் நான் சொல்றேன் இயேசு கிறிஸ்து மட்டுமே பிதாவினிடத்தில் போவதற்கான வழி.
Sometimes somebody tells me why are you so exclusive to say Jesus Christ is the only way?
சில இடத்துல கேட்பார்கள் ஏன் இயேசு கிறிஸ்து மட்டும் தான் ஒரே வழி என்று சொல்கிறீர்கள்.
There are many ways.
அநேக வழிகள் இருக்கு.
Different ways to the same God.
அதே ஒரு தேவனுக்கு பல வழிகள் இருக்கு.
Okay, I won't argue with on that point.
நான் அந்த காரியத்தில் அவளோடு வாக்குவாதம் செய்வதில்லை.
Ask them one question.
ஒரே ஒரு கேள்வி அவர்களிடத்தில் கேட்கிறேன்.
Do you want me to call Jesus Christ a liar or not?
இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பொய்யன் என்று அழைக்க நீங்கள் விரும்புகிறீர்களா?
No, 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 no. We don't want to call Jesus Christ a liar.
இல்ல இல்ல, இயேசு கிறிஸ்துவை பொய்யன் என்று நாங்கள் சொல்லவில்லை.
Let me read to you what Jesus said.
இயேசு சொன்ன காரியத்தை உங்களுக்கு நான் வாசித்து
காண்பிக்கிறேன். John 14:6.
யோவான் 14 ஆம் அதிகாரம் 4.
Jesus said, I am the way.
6 ஆம் வசனம்.
I am the way, Jesus said.
இயேசு சொன்னார், நானே வழியும்.
No one can come to the Father except through me.
என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான்.
Let me repeat it.
நான் திரும்பவும் சொல்கிறேன்.
No one can come to God the Father except through me.
என்னை அல்லாமல் பிதாவின் இடத்தில் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான்.
That's what I'm saying.
அதைத்தான் நான் சொல்கிறேன்.
And you're saying that's a lie.
நீங்கள் அது பொய் என்று சொல்கிறீர்களே.
That means you're saying Jesus is a liar.
அதன் அர்த்தம் இயேசு கிறிஸ்து பொய்
சொன்னார். So what do you want me to say?
நான் என்ன சொல்ல வேண்டும்?
You want me to say Jesus is a liar? Then no, you can come to God through other ways also.
இயேசு கிறிஸ்து பொய் என்று சொல்லி தேவனிடத்தில் வருவதற்கு பல வழிகள் இருக்குது என்று சொல்லலாமா?
So how can you say, how can you agree with them?
Our Lord, naam eppadi ottu poga mudiyum?
I said, I'm sorry, you can disagree with me, but I will not call Jesus a liar.
Neengal ennodu karuthu verubadu kondirukkalam, aanal Yesu Kristuvai poyen endru naan solla
mudiyadhu. I'm not here to fight with you.
Ungalodu sandai poduvadhu
enna avasaram illai. Not even to argue with you.
Ungalodu vaakkuvaadam seiya kuda virumbavillai.
But I believe what Jesus said.
Naan Yesu Kristu sonnadhai viswasikkiren.
You cannot come to the Father except through him.
Enna illamal பிதாவினிடத்தில் ஒருவனும் வர முடியாது.
And I said there are three reasons where three ways in which Jesus is different from all other religious leaders.
மூன்று விதத்திலே மற்ற எல்லா மத தலைவர்களை விட இயேசு கிறிஸ்து வித்தியாசமானவர்.
Very important for all of you to know these three reasons.
இந்த மூன்று காரணங்களை நாம் அறிந்து கொள்வது மிக முக்கியமானது.
Number 1.
முதலாவது,
he was born of a virgin without a human father.
அவர் ஒரு கன்னியின் வயிற்றில் பிறந்தார், எந்த விதமான ஒரு உலக பிரகாரமான தகப்பன் இல்லாம.
No religious leader in the world was born of a virgin.
உலகத்தில் இருக்கிற எந்த மத தலைவரும் ஒரு கன்னியின் வயிற்றில் பிறக்கவில்லை.
Secondly,
இரண்டாவதாக,
he is the only one who said, I am dying for the sins of the world.
அவர் ஒருவர் மாத்திரமே உலகத்தின் பாவத்திற்காய் நான் மரிக்கிறேன் என்று சொன்னார்.
Nobody even said that.
ஒருவரும் அதை சொல்லக்கூட.
Nobody said, I have come here to die.
நான் பூமியிலே வந்தது மரிப்பதற்காக என்று ஒருவரும் சொல்லவில்லை.
Everybody says, I have come here to live.
நான் இந்த பூமியில வாழ்வதற்காக வந்திருக்கிறேன்.
Jesus only said, I have come here to die.
இயேசு கிறிஸ்து மாத்திரமே நான் மரிப்பதற்காக
வந்திருக்கிறேன். I have come here to die for the sins of the world.
இந்த உலகத்தின் பாவங்களுக்காய் மரிக்க வந்திருக்கிறேன்.
Nobody has said that.
ஒருவரும் அப்படி சொல்லவில்லை.
Number 3.
மூன்றாவது,
he is the only one who rose from the dead never to die again.
ஒருவர் மாத்திரமே மரித்தோரிலிருந்து உயிரோடு இருந்தா திரும்ப மரிக்க மாட்டார்.
You remove these three things.
இந்த மூன்று காரியத்தை நீங்கள் நீக்கிவிட்டால்
and Christianity becomes like any other religion in the world.
கிறிஸ்தவம் மற்ற மதங்களைப் போல அது சரியாயிடும்.
Just a nice religion.
ஒரு நல்ல மதமாய் மாறிவிடும்.
You don't harm anybody.
யாருக்கும் தீமை செய்வதில்லை.
And help the poor.
ஏழைகளுக்கு உதவி செய்வது.
Be kind to everybody.
எல்லோருக்கும் சாந்தமாய் இருப்பது.
A lot of people say there are many nice Hindus and nice Muslims. I agree.
அனைங்க சொல்லுவா நல்ல கிறிஸ்தவ நல்ல இந்துக்கள் நல்ல முஸ்லிம்கள் இருக்கிறார்கள்.
They help others, they help the poor.
நல்ல மற்றவர்களுக்கு உதவி செய்கிறார்கள், ஏழைகளுக்கு உதவி செய்வார்கள்.
That is not my Christianity.
அது என்னுடைய கிறிஸ்தவம் அல்ல.
I want to help the poor and I want to speak the truth.
நான் ஏழைகளுக்கு உதவி செய்ய விரும்புகிறேன்.
I want to be kind to everybody.
நான் எல்லோருக்கிட்டும் சாந்தமாய் இருக்க விரும்புகிறேன்.
But that is not my gospel.
ஆனா அது என்னுடைய சுவிசேஷம் அல்ல.
My gospel is somebody was born of a virgin.
என்னுடைய சுவிசேஷம் கன்னியின் வயிற்றிலே பிறந்த ஒருவர்.
He died for my sins.
என்னுடைய பாவங்களுக்காய் மரித்திருக்கிறார்.
He rose up from the dead.
அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு
இருந்தார். That is the foundation.
அதுதான் அஸ்திபாரம்.
On that foundation,
அந்த அஸ்திபாரத்தின் மேல்
I build.
நான் கட்டுகிறேன்.
I help the poor.
நான் ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன்.
Kind to others.
மற்றவர்களுக்கு சாந்தமாய் இருக்கிறேன்.
You people are doing all the same thing but you got no foundation.
நீங்கள் அதே காரியங்கள் எல்லாவரும் செய்கிறீர்களா, உங்களுக்கு அஸ்திபாரமே இல்லை.
House will collapse.
அந்த வீடு நிலைகுலைந்து போய்விடும்.
I am doing the same thing as you but I've got a foundation underneath me.
நீங்கள் செய்கிற அதே காரியத்தை நான் செய்கிறேன், ஆனால் எனக்கு குறியாக ஒரு அஸ்திபாரம் இருக்கு.
A unique foundation.
அந்த ஒரு தரம் வேற எங்குமே இல்லாத இருக்கிற
built on someone who was born of a virgin.
அவர் ஒரு கன்னி வயிற்றில் பிறந்த ஒருவரே கட்டப்பட்ட.
Died for my sins.
என்னுடைய பாவங்களுக்காய் மரித்தவர்.
Took my punishment.
என்னுடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டவர்.
Never and never sinned.
அவர் பாவம் செய்யவில்லை.
Rose from the dead.
அவர் உயிரோடு எழுந்தவர்.
Please remember these things.
இந்த காரியத்தை நினைவில் வைத்துக்
கொள். There's a lot of false religion and false Christianity.
இந்த अनेक தவறான மதங்களும் தவறான கிறிஸ்தவமும் இருக்கிறது.
Okay. We'll think about these things more tomorrow.
இந்த காரியங்களை குறித்து நாளை அதிகமாக நாம் யோசிக்கலாம்.
Heavenly Father.
பரலோக பிதாவே.
Help us to honor you in our life.
எங்களுடைய வாழ்க்கையிலே உம்மை கனப்படுத்த உதவி செய்யும்.
Never to be ashamed of Jesus Christ our Lord.
இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு நாளும் நாங்கள் வெட்கப்படாதவர்களாக இருக்கும்படி.
To understand the true gospel.
உண்மையான சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளவும்.
And to demonstrate in our life the true gospel.
எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாய் அந்த உண்மையான சுவிசேஷத்தை வெளிப்படுத்தவும்.
We pray in Jesus' name.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.
Amen.
Amen.